கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்திலும் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா என்பவரின் சுவிசேஷம் 24:13 வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம்.
அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலோயாப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவர்களை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார்.
போதும். இந்த அதிகாரத்திலும் 13 வசனத்திலிருந்து நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து எம்மாவுக்கு போன 2 சீஷர்களுக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் என்ற அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தவில்லை. உயிர்த்தெழுந்த பின்பு அவர் 500 பேருக்கு மேலே தரிசனமாயிருக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் அவர் வெளிப்படுத்தவில்லை. ஒவ்வொருத்தருக்காக அவர் வெளிப்படுத்துகிறார். சில நேரங்களில் கொஞ்சம் பேர் இருக்கு அங்கே வெளிப்படுத்துகிறார். இப்படியாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாள் வரைக்கும், உயிர்த்தெழுந்த நாளிலேருந்து 40 நாள் வரைக்கும் அவர் வந்து இண்டிவிஜுவலாக பர்சனலாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அது வரைக்கும் உலகத்தில் மாம்சத்தில் இருந்த பொழுது அவர் சிலுவையில் மரிப்பதற்கு முன்னதாக அவருடைய ஊழியம் வந்து பப்ளிக் மினிஸ்ட்ரியாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நோ மோர் பப்ளிக் மினிஸ்ட்ரி. வியாதிகளை சுகமானார், இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு, இந்த திரிபுல் மினிஸ்ட்ரி, அதான் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி, அது வந்து பப்ளிக் மினிஸ்ட்ரியாக இருந்தது. திரளான கூட்டத்தார் வந்து வார்த்தையை கேட்டார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு இட் வாஸ் நோ மோர் எ பப்ளிக் மினிஸ்ட்ரி, பட் இட் இஸ் எ பர்சனல் மினிஸ்ட்ரி. தனிப்பட்ட பிரகாரமாக அவர் வெளிப்படுத்தினார். அதே போல் நம்ம இப்பொழுது அவ்விதமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். இப்பொழுது முத்திரைகள் திறக்கப்பட்டு ராப்சர் வரைக்கும் நம்ம வந்து அவிதமான ஒரு ஊழியத்திலே, அவிதமான ஒரு காலத்திலே வந்திருக்கிறோம். இட் இஸ் நோ மோர் எ பப்ளிக் மினிஸ்ட்ரி. இப்பொழுது ஆண்டவர் பர்சனல் மினிஸ்ட்ரியை கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட பிராரமாக ஒவ்வொருத்தருக்காக வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது அவர்கள் இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை பிலீவ் பண்ணி அவங்க வந்து சுவாபரணத்தை விட்டு வெளியே வர்றாங்க. வந்து கர்த்தருடைய சபையிலே வந்து சேர்கிறார்கள். இது தனிப்பட்ட பிராரமாக நடக்கிறது. அப்படி அதை வெளிப்படுத்தல் அங்கே அந்த ரெவலேஷன் அவளுக்கு வந்து அவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து சபையில் வந்து சேரும் பொழுது அவளுக்கு நியூ பேர்த் உண்டாகிறது. அதான் நியூ பேர்த்னா என்ன? வாட் இஸ் நியூ பேர்த்? ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பர்சனலி டு யூ. உங்களுக்கு தனிப்பட்ட பிரகாரமாக இயேசு தன்னை வெளிப்படுத்துவது. நீங்கள் வந்து மெசேஜை கேட்கும் பொழுது இயேசுவே தேவன் என்று நீங்கள் அறியும் பொழுது நீங்கள் அந்த நேரத்துக்குரிய செய்தி, இட் இஸ் நத்திங் பட் த ட்ரூத், இது சத்தியமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று உங்களுக்கு அது வெளிப்படும் பொழுது, உங்களுக்கு அது மேலே உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் நியூ பேர்த் அடைகிறீங்க. நீங்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு இன்விசிபிள் யூனியன் ஏற்படுகிறது. அதுதான் மேரேஜ் யூனியன் ஆகியிருக்கிறது. இட் இஸ் எ யுனைட்டிங் டைம். அது எல்லாருக்கும் ஒன்று போல் மொத்தமாக வருதில்லை. அது ஒரு மந்தையாக வருவதில்லை. அது வந்து 1 by 1 வருகிறது. அதுதான் இப்பொழுது நம்ம அந்த நேரத்தில் இருக்கிறோம். இந்த 7 seal revelation, இட் இஸ் ஒன்லி ஃபார் த பிரைட் என்று பிரதர் பெனாய் சொல்லுகிறார். 7 seal அது வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் த பிரைடு. அது மணவாட்டிக்கு மாத்திரம்தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இதோ அந்த ராப்சர் வந்து சவுண்ட் வாய்ஸ் ரொம்ப இருக்கிறது. அது வந்து 7 seal வந்து அது இட்ஸ் எ கம்மிங் ஆஃப் த லார்ட், அது சவுட் வாய்ஸ் ரம்பாக இருக்கிறது என்று எத்தனை முறை சொன்னாலும் அது அவங்களுக்கு புரியறதில்லை. 20 வருஷத்துக்கு மேலே நான் வந்து 7 seal பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். யூடியூப்பில் நிறைய பேர் கேட்குறாங்க. கடந்த வெள்ளிக்கிழமையில் பெங்களூர்லேருந்து ஒரு போதகர் வந்தார். அங்கே பிரதர்ஸ் மீட்டிங் நடப்பதுக்கு முன்னதாக நீங்கள் பிரதர்ஸ் மீட்டிங் இருக்குது 9 மணிக்கு, இல்லை நான் 8 மணிக்கே வந்துடுதேன்னு சொன்னார். அவர் கரெக்டாக வந்தார். அவர்கிட்ட வந்து இந்த செவன் சீலை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிற அவர் உங்கள்கிட்ட வந்து ஒரு நாளில் செவன் சீலை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னார். வாங்கன்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் தனிப்பட்ட பரமாக வாங்க, உங்கள்கிட்ட பேசுகிறேன். எவ்வளோ நேரம் பேசினாலும் எல்லாம் தலையாட்டுறாரு, சரி சரிங்கிறார். ஆனால் எந்த அளவுக்கு அவர் மனசில் பதிஞ்சின்னு எனக்கு நிச்சயம் கிடையாது. வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனாலும் அது எல்லாருக்கும் புரியறதில்லை. அதான் பிரதர் பிரானம் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. இட் இஸ் ஒன்லி ஃபார் த பிரைட், ஒன்லி ஃபார் த எலெக்ட். இந்த ரெவலேஷன் வந்து ஒன்லி ஃபார் த எலெக்ட். சிம்பிளாக இருக்குது. நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க எலெக்டாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும், இவ்வளோ நாளும் எனக்கு தெரியாமல் போச்சு, எவ்வளோ கரெக்டாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி எவ்வளோ மேட்ச் ஆகிறது. அது ஜெனிசிஸ்லேருந்து ரெவலேஷன் வரைக்கும் இருக்குது. அதை சொல்லும் பொழுது அவங்க உடனடியாக அவங்க பார்ட்ஸ் பேடை விட்டுட்டு அவங்க வந்து ஃபுல்னஸ் ஆஃப் பேடில் வந்துருப்பாங்க. அதான் கடந்த ஞாயிற்றுக்கிழமையில நிறைய பேர் சபைக்கு வந்தாங்க தூரத்துலேருந்து. அவங்க எல்லாம் செவன் சீல் விஷயனில் வந்துட்டாங்க. அதனால் அவங்க ஏற்கனவே போய்கொண்டிருந்த அந்த மெசேஜ் சர்ச்சை வெட்டிட்டு தான் வந்திருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே மெசேஜ் சர்ச்சில் இருக்கிறாங்க, பல வருஷ காலமாக மெசேஜை படிக்கிறாங்க. ஒரு போதகர் கீழே இருந்தாங்க, ஆனால் அந்த போதகரை வந்து புரிய வைக்க முடியலை. அதனால் அவங்க வெளியே வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. பாருங்கள், நம்ம இன்னைக்கு செவன் சீல் விஷயனில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இட்ஸ் ஒன்லி ஃபார் த பிரைட். அதனால் இயேசுக்கு உயிர்த்தெழுந்த பின்பு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் தன்னை வெளிப்படுத்தினார், எல்லாருக்கும் வெளிப்படுத்தலை. அதுதான் இந்த மாதிரி ஒரு காலத்தில் இருக்கும். அதனால் ஒருத்தருக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு, இவங்க எலெக்ட் இல்லை, அவங்க இங்கே வந்து இந்த வெளிப்பாடை கவனிக்க மாட்டாங்க. சப்போஸ் நம்ம சர்ச்சில் வந்தால் கூட அவங்க வெளிப்பாடை கவனிக்க மாட்டாங்க, இங்கே என்ன குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுதான் அவங்களுடைய நேச்சர், அவங்களுக்கு இருக்கிற ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் அவங்கள விட்டு போயிட்டு இந்த ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன் அண்ட் விஸ்டம், எபேசியர் 1:17, அந்த ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன் அண்ட் த விஸ்டம் அவங்க ரிசீவ் பண்ணணும். நம்ம மெசேஜ் வந்து ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன் அண்ட் விஸ்டத்தை கொண்டு வருது. அந்த வசனத்தை வாசிக்கலாம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு,
ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி அவங்களுக்குள்ளே வரணும். அதனால் இவங்க வந்து இங்கே இந்த இங்கே வந்தாலும் அவங்களுக்கு அது வந்து அந்த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் வராது. என்ன குறை பண்ணிக்கலாம், தீக்கதரிசி அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், தீக்கதரிசி சொன்னார், நீ வாஸ்து பார்த்தியா, அதுவும் வாஸ்து பார்த்தது கிடையாது, அது பைபிளில் இருக்கா அதுவும் தெரியாது. அவங்க போகிற சபப்பாசர் ஏதாவது சொல்லியிருப்பார், அதுதான் அவங்க மனசில் பதியும். அந்த பாஸ்டர்லேருந்து அவங்க அதை பெற்றிருக்காங்களே ஒழிய வேதத்திலிருந்து அவங்க அதை பெறலை. அதை வச்சுக்கிட்டு அதை வந்து அவங்க சர்ச்சி மாதிரி நம்ம சர்ச்சி இருக்குமா, அப்படி இருக்காது. இங்கே வரும் ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் அண்ட் ரெவலேஷனை பெறணும். இங்கே வரும்பொழுது அந்த ஆவியை பெறணும். அதனால் அங்கே அந்த பழைய ஆவியை விட்டுட்டு அந்த ஓல்டு நேச்சரை விட்டுட்டு அந்த எகிப்தை விட்டு வெளியே வந்த மாதிரி இங்கே வந்து இங்கே வார்த்தையை கேட்கணும். அப்படி கேட்டாத அப்படியே அங்கே இருக்கதே இங்கே உள்ளே கொண்டு வரக்கூடாது, அதை அங்கேயே விட்டுட்டு வரணும். எந்த சர்ச்சிலேருந்து வந்தோமோ அந்த சர்ச்சில் அதை அங்கேயே விட்டுட்டு இங்கே வந்து திறந்த மனப்பான்மையோடு வார்த்தையை கேட்கும் பொழுது அவங்களுக்கு ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் அண்ட் ரெவலேஷன் வரும். ஹல்லேலூயா. அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே நடக்கிற காரியம். இப்பொழுது நம்ம வந்து செவன் சீல் விஷனில் இருக்கிறோம், நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் நம்ம வந்து இங்கே கொண்டு வச்சிருக்கிறார்னா அது என்ன அடையாளம், வி ஆர் த எலெக்ட். நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். வி ஆர் த பிரைடு. ஆமென். நம்ம நியூ டேயில் வந்திருக்கிறோம், 8th day வந்திருக்கிறோம், எட்டர்னல் சர்ச் ஏஜில் வந்திருக்கிறோம். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ரிபீட்டட் அகைன். ஆமென். சாலோம் இப்பொழுது வெளிச்சம் நம்ம திலே பிரகாசித்திருக்கிறது. நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் லைட்டில் வந்திருக்கிறோம், ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ பெரிய காரியம் இது. ஃபைனல் மெசேஜாக இருக்குது, இது ஃபைனல் வாய்ஸாக இருக்குது. இன்னொரு சத்தம் வருவதில்லை, இன்னொரு மெசேஜ் வரதில்லை. இட்ஸ் அ ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட். இது ராப்சருக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறது, ராப்சரில் முடிவடைகிறது. ஆமீன். கத்தரா இயேசுவே வாரும். ஆமீன். இப்பொழுது காலையில் தரிசனமான கத்தர் மாலையிலையும் தரிசனமாகிறார். நம்ம மாலை நேரத்தில் இப்பொழுது வந்திருக்கனால இந்த சம்பவத்தை தியானித்தால் நமக்கு அது வந்து அது பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி இந்த பகுதியை இந்த மாலை நேரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். 13 வசனத்தை வாசிக்கலாம்.
அன்றே தினமே அவர்களில் ரெண்டு பேர் எருசலேமுக்கு ஏழு அல்லது எட்டு மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள்.
அன்றே தினமே அவர்கள் இரண்டு பேர், ஒருத்தன் பேரு கிளையப்பா, இன்னொருத்தன் பேரு கொடுக்கப்படலை. பன்னெண்டாம் சந்த வாசிக்கலாம்.
அவர்களில் ஒருவனாகி கிளையப்பா என்பவன்
பாருங்க, ஒருத்தன் பேரு கிளையப்பா, இன்னொருத்தன் பேரு கொடுக்கப்படலை. அன்றைய தினமே, அன்றைய தினமேனா இயேசுக்கு சுவித்தெழுந்த அன்றைய தினத்திலே, அந்த ஈஸ்டர் சண்டே ஈவினிங், நாம் இன்னைக்கு ஈஸ்டர் சண்டே ஈவினிங் வந்திருக்கிறோம். இரண்டு பேர் எருசலேமுக்கு ஏழு அல்லது எட்டு மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். ஆங்கில பைபிளை வாசிக்கும் போது, Behold, two of them went that same day to a village called Emmaus, which was from Jerusalem about 60 furlongs. 60 furlongs-னு எழுதியிருக்கு ஆங்கில பைபிளில். தமிழ் பைபிளில் 60 7 or 8 miles என்று எழுதியிருக்கு. ஒரு ஸ்கோர்னா 20, 3 ஸ்கோர்னா 3 × 20, 60. 60 furlongs என்று சொல்லப்பட்டிருக்கு. அபவுட் 60 furlongs அப்படின்னு இங்கிலீஷ் பைபிளில் இருக்குது. தமிழ் பைபிளில் 7 or 8, ரெண்டுமே கரெக்டு தான். 8 furlongs ஒரு மைல். அப்போ 60-ஐ 8 கொண்டு வகுத்தா 8 = 56, மீதி 4 இருக்குது. 4, 4, 5, 8 போட்டால் ஆஃப் அரை வருது. அதனால் 7.5 miles அங்கே வந்து 7 or 8, இங்கே 60 furlongs சொன்னால் 7.5 miles ஆகுது. 8 miles கிடையாது, 7 miles கிடையாது, அதுக்கு மத்தியில். இதான் அங்கே 7 or 8 miles தமிழில் எழுதியிருக்கு. எருசலேமிலிருந்து எம்மாவு என்ற கிராமம் வந்து அது 7 or 8 miles இருக்குது. 60 furlongs நீங்கள் கரெக்டாக அந்த furlongs-ஐ போட்டிருக்கு. கரெக்டாக 60 furlongs 7.5 miles தூரத்துக்கு அவங்க புறப்பட்டு போகும் பொழுது என்ன ஒரு விசேஷ காரியம் என்றால், அவங்க வந்து ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டு போகிறார்கள். எதை பற்றி பேசி கொண்டு போகிறார்கள்? இயேசு சுவித்தெழுந்த செய்தியை குறித்து பேசி கொண்டு போகிறார்கள். அவர்கள் நம்பினார்களா நம்ப மாதிரி தெரியல, அவங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. அவங்க நம்புகிற மாதிரி இங்கே எழுதலை. அதனால் அவங்க அன்றைக்கு நடந்த வர்த்தமானங்கள், காலையிலே மகதலேனா மரியாள் போனதுலேருந்து எப்படி பேதுரு யாக்கோவு வந்து அங்கே பார்த்துட்டு அவங்க திரும்பி போயிட்டாங்க, முக்கியமானது அதுதான். அவங்க பார்த்துட்டு திரும்பி போனாங்க. அவ்வளோ பெரிய சீஷர்கள், இந்த மகதலேனா மரியாள் மட்டும் திரும்பி போகாமல் அவள் வந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு தான் போகணும். நான் ஆண்டவருக்கு கடைசியாக என்னுடைய பெஸ்ட் திங் அதை நான் வந்து கொடுக்கும்படியாக வந்திருக்கிறேன், நான் அதை செய்யாமல் நான் திரும்பி போகமாட்டேன்னு சொல்லும் பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரிசித்தாள். அதில் இருந்த எல்லா காரியங்களையும், இதோ காலையில் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இவங்க குறித்து பேசிக்கிட்டு போய் துக்க முகத்தோடு இருந்தார்கள். ஒரு டிஸப்பாயிண்டடாக அவங்க போகிறாங்க, ஏமாந்து போனவர்களாக போனார்கள். ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்து தான் வருவார், நாம் அவரை ஆளுகை, நாம் உலகத்திலே அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்றுதானே நம்பிக்கையோடு இருந்தார்கள். இப்பொழுது அந்த நம்பிக்கையானது தோல்வி அடைந்தது போல ஏமாற்றத்தோடு கூட அவர்கள் போக கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இப்படி அவர்கள் பேசி சம்பாதித்துக் கொண்டிருக்கையில், பதினஞ்சாம் சந்த வாசிக்கலாம்,
இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார்.
While they communed together and reasoned, Jesus himself drew near and went with them. இயேசு கிறிஸ்து அவர்கள் பக்கத்திலே வந்து அவர்களோடு கூட சேர்ந்து நடக்கிறார். இந்த சீனரி ரொம்ப அருமையான ஒரு சீனரி. நான் இதை அடிக்கடி வந்து என் கம்ப்யூட்டரில் பார்ப்பேன். இவங்க எப்படி பேசிகிட்டு போகிறாங்க? ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது இயேசு கிறிஸ்து அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு 7 or 8 miles 60 furlongs அது எவ்வளோ நேரம்? 60 furlongs 7 or 8 miles நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? அது 6 or 7 hours மேலே ஆயிருக்கும். அதனால் இவங்க இவர் வந்து பேசினோடனே ஸ்லோவாக அவங்க ஆடிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க. ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சீனரி. அங்கே மரங்கள் அழகாக அங்கே இருக்கிறது, புல்லுகள் அங்கே வளர்ந்துருக்கிறது. இதோ அது மத்தியில் அங்கே வந்து ஒரு வழித்தடம் இருக்கிறது. இதில் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்க மத்தியில் இருந்து கொண்டு பேசிக்கொண்டே போகிறார். பல மணி நேரங்கள் பேசி கொண்டு போகிறார். ரொம்ப அருமையான ஒரு சீனரி. இவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு காட்சி. இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட பேசி கொண்டு போகிறார். ஆனாலும் அவர்களுக்கு வந்து அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தபடினாலே அவரை ஒரு அந்நியர் என்று நினைக்கிறார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது.
அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாக என்ன பேசிக்கொண்டு போறீங்க என்று கேட்கிறார். He said unto them, What manner of communication are these that ye have one to another, and ye walk and or sad? நீங்க வந்து துக்கமுகமாய் என்ன காரியத்தை பேசிக்கிட்டு போறீங்கன்னு சொல்லி அவங்க சம்பாஷணையில இவங்க பூந்துக்கிடுறாங்க. நாட்டில் என்ன செய்வோம்னா, நாங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருப்போம், அதுக்குள்ள பக்கத்தில் ஒருத்தர் கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க, வந்து பூந்து கொடுப்பாங்க. நம்ம ஏதோ முக்கியமான காரியம் ப்ரைவேட்டாக பேசுனா அவங்க வேலைக்கு போகணும். சில பிலிவர்ஸ்க்கு அந்த ஜென்ரல் நாலேஜ் கிடையாது. அவங்க இந்த மாதிரி பாஸ்டர் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம கொஞ்ச நேரம் கழித்து வரலாம் அப்படின்னா அவங்க அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம பேசுகிறத. பிறகு அவங்க வந்து உள்ளே வந்துட்டு ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு அவங்க காரியத்தை ஏதாவது பேச வராங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணால் என்ன ஆச்சு, அது வந்து இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா நல்ல காரியத்தை பேசுறதுக்கு வர்றார். அவங்க துக்கத்தோடு இருக்கிறாங்க, அவங்க துக்கத்தை வந்து மாற்றுறதுக்காக வர்றார். அதனால் ஒருத்தர் துக்கத்தோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது நம்ம போய் நல்ல காரியத்தை சொல்லி அவங்கள மாற்றலாம், அவங்க மூட மாற்றலாம். அவங்களுக்கு ஒரு ஃபெய்த்து, அவங்களுக்கு ஒரு ஹோப்பு, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கும்படியாக துக்கத்தோடு பேசி கொண்டு போகிறத நம்ம மாற்றுறது, அது ஜீசஸ் கிரைஸ்ட் செய்கிறார். இன்னொருத்தர் என்னென்னா மற்றவங்க காரியத்தை வந்து டீல் பண்ணுறது. நம்ம வீட்டிலே எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நமக்கே எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறது. நம்ம இன்னொருத்தருடைய அவங்க லைஃப்பில் போய் நம்ம மூக்கையை நுழைக்கிறது, அங்கே போய் என்ன செய்து பிரச்சனையை ஏற்படுது. இவங்க மூக்கை நுழைச்சி பிரச்சனையை ஏற்படுத்திடுவாங்க, சமாதானத்தையே கெடுத்து போடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பேட் ஹேபிட்ஸ். நம்ம ஒருத்தருக்கு வந்து ஹோப் அண்ட் ஃபெய்த் கொடுக்கணும். இவங்க ஹோப் ஃபெய்த்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முடிவில் என்ன ஆகும், இவங்க டீல் பண்ணினாலவே அங்கே சமாதானம் கெட்டு போயிருக்கும். அதனால் சமாதானத்தை கெடுப்பது சாத்தானுடைய வேலையாக இருக்குது. நம்ம அந்த மாதிரி டீல் பண்ணக்கூடாது. பாஸ்டர் அந்த மாதிரி டீல் பண்ண மாட்டார். அங்கே புருஷன் மனைவிக்கு சமாதானத்தை ஏற்படுத்துறது தான் பாஸ்டருடைய வேலை. அங்கே புருஷன் மனைவிக்கிட்ட போயிட்டு நம்ம ஒரு எஜமான் போல் போயிட்டு அங்கே குழப்பத்தை ஏற்படுத்துவது சாட்டானிக். அது கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஒருத்தர்கிட்ட பேசினோம்னா அவங்க கரெக்டாக பர்டிகுலர்டாக நம்ம ஒரு நல்ல மாதிரி ஆத்ம பாரத்தில் பேசியிருப்போம், அங்கே போய் அங்கே சொல்லிடுது. இங்கே நம்மகிட்ட சிரித்து பேசுகிறது அவங்ககிட்ட போய் கரெக்டாக சொல்லிடுது. அதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி சொல்லும் பொழுது அது என்ன ஏற்படுது, இவங்க டபுள் கேம் ஆடுறாங்க. இங்கே நம்மகிட்ட நல்ல மாதிரி சிரித்து பேசிக்கிட்டு அங்கே போய் அதை வேறு மாதிரி சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்துறது அப்படியே இருக்கிறாங்க. இதுதான் சம்பாஷணைகள், தவறான சம்பாஷணைகள். சரியான சம்பாஷணை வேணும். எப்பவுமே நம்ம நல்ல மூடில் இருக்கணும், ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணக்கூடாது. நம்ம அப்படி பிஹேவ் பண்ணால் அதனால் என்ன ரிசல்ட் வருதுங்கிறத யோசித்து பார்க்கணும். நல்ல ரிசல்ட் வரணும். இதுதான் ஆவிக்குரியவர்களாக இருக்குது. மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நம்முடைய சம்பாஷணையானது அது பிரயோஜனமானதாக இருக்க வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த சம்பாஷணையில் போய் கலக்கும் பொழுது அவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறினது. அவங்க வந்து அவங்களுடைய திங்கிங்கை அவர் சேஞ்ச் பண்ணுகிறார். அவங்க வந்து அவிஸ்வாசத்தில் இருக்கிறவர்கள் துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஃபெய்த் லவ் அங்கே வருகிறது. ஹல்லேலூயா, லைஃப் சேஞ்ச் பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்து எப்பவுமே அப்படி தான் செய்வார். நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருந்தால் அதே காரியத்தை தான் நம்ம செய்வோம். சிலர் வந்து நான் மற்றவங்கிட்ட பேசுகிறேன், நான் அவங்ககிட்ட சத்தியம்தான் பேசுகிறேன். என்னது, மணிக்கணக்கில் ஃபோனில் சத்தியத்தை பேசுகிறாங்களாம். ஒருத்தர் வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து பேச்சை கொடுத்து அவங்க வேலையை கெடுத்து போடுவாங்க. உடனே அவங்க வேலையை விட்டுட்டு இவங்ககிட்ட உட்காந்து மணிக்கணக்கில் பேசுவாங்க, அவங்க வேலை கெட்டு போயிடும். இதெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் நமக்கு வேணும். அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் போய் நம்ம பேசினா அவங்க வேலை கெட்டு போகுமே. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. தன் உதடுகளை அடக்கிறவன் புத்திமான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்து அவங்கள வேண்டாத பேச வச்சு பாவத்துக்குள்ளே கொண்டு போயிடுவோமே. நமக்கு கொஞ்சம் நேரம் இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் பைபிள் படித்து ஜெபிக்கலாமே. மற்றவங்க நேரத்தையும் அவங்க வேலையும் போய் நம்ம ஏன் கெடுக்கிறோம்? நமக்கு இப்படிலாம் நம்ம பேசணும்னு அவசியம் இருக்குதா? நம்ம ஆண்டவர்கிட்ட தான் அதிகமாக பேசணும். ஹல்லேலூயா. சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சோ வெறும் வறுமையை தரும். நம்ம ஒருத்தட்ட ஃபெல்லோஷிப்பாக இருக்கிறோம், பேசுகிறோம், பேசுகிறது தான் ஃபெல்லோஷிப் ஏற்படுத்துறது. ஃபெல்லோஷிப்பு நமக்கு அவசியம், ஆனால் டெய்லியும் நம்ம வந்து நேரத்தெல்லாம் பேச்சிலே கெடுக்கலாமா? பேச்சிலே நம்ம வாழ்நாளை வீணாக்கக்கூடாது. ஒருத்தரை சந்திக்கிறோம், ஒரு அரை மணி நேரம் பேசுகிறோம், ஒரு மணி நேரம் பேசுகிறோம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என்னாலும் நம்ம நேரத்தில் பாதி நேரத்தை மனுஷங்கிட்டே பேசுறது, பாதி நேரத்தை செல்ஃபோனில் பேசுறது நல்லதா? இட்ஸ் நாட் அ குட் ஹேபிட், நல்ல பழக்கம் அல்ல. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவரோடு கூட அவர் சம்பாஷித்து கொண்டு போகிறார். கிளியோப்பா என்பவன் பிரயத்திரமாக, 18 வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்த வேலை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான்.
இது அவன் கேட்கிறான். எருசலேமில் நடந்த காரியம் எல்லாருக்கும் தெரியுது. நீஸ் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இயேசுக்கு சுவித்தெழுந்தார் என்ற செய்தி அங்கே ஸ்பீடாக போயிட்டு, பலமுள்ள தூதன் இறங்கி வந்தார், கல்லை புரட்டினார், இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த செய்தி எருசலேம் நகரம் எங்கும் அது போய்விட்டது. நீர் எருசலேம் பகுதியை சேர்ந்தவர் கிடையாதா? நீர் அந்நியரா? நீ தூர இடத்தை சேர்ந்தவரா? உமக்கு இது தெரியாதா? நீர் எருசலேமில் இருந்திருந்தால் கண்டிப்பாக தெரியுமே. நீர் எருசலேம் வாசி கிடையாது, நீ தூரத்தில், நீர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் என்று அவங்க சொல்கிறார். தோ ஒன்லி ஸ்ட்ரேஞ்சர் இன் ஜெருசலேம் And I was not known the things which are come to pass there in these days. Inda naalile inda neraiverina kaariyangal indaiki kaalile irundha andha seidhi romba fast ah poiterukku. Appadi irukkum bodhu neer anniyara, inda pattanathukku anniyara endru avanga kekkranga. Kekkum bodhu avar edhayume adukku answer sollala. Idhu avar enna seigiraar endral avangalukku avanga pesikondirukka kaariyangalukku avar answer sollugiraar. Amen. நீர் அந்நியரா என்று கேட்கிறார்கள். அவர் வந்து எவைகள் என்றார், என்ன காரியத்தை நீங்கள் பேசுகிறீங்க? அவர் நான் ஸ்ட்ரேஞ்சர் அல்லது நான் ஜீசஸ் என்பதை அவர் சொல்லவில்லை. அவர் அதை சொல்கிறதுக்கு அவங்களா அதை கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. அவர் அந்நியரா, அவர் யாருங்கிறத அவராக அவங்களா கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. இவர் சொல்லக்கூடாது, நான் தான் இயேசு, நான் தான் உயிர்த்தெழுந்து வந்திருக்கேன், இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்குது நான் தான் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வெளிப்பாடு வராது. அதே போல் பைபிளில் எல்லாத்தையும் ஆண்டவர் மறைச்சி வச்சிட்டார். அதாவது சாபரத்து மக்கள் என்ன செய்கிறாண்டால் அதை எழுத்தின்படி பார்த்து மூணு பேர் இருக்கிறாங்க, அவர் பிதாவே பிதாவின்னு சொன்னார், அவர் நான் பரிசுத்தாவியை அனுப்புவேன்னு சொன்னார். அதனால் இது மறைஞ்சி இருக்கிறது, இது அவங்களா கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. நீங்களும் நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. இயேசு தான் பிதாவின் வேஷத்தில் அவர் வந்தார், அந்த ஃபார்மில் அவர் வந்தார், அவர் ஸ்பிரிட்சாக இருந்தார், அவர் தான் மாம்சத்தில் வந்தார், அவர் தான் இப்பொழுது ஹோலி ஸ்பிரிட் ஃபார்மில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன் காட் இன் த்ரீ மேனிஃபெஸ்டேஷன், ஒன் காட் இன் த்ரீ ஆஃபீஸஸ், வேறு யாரும் இல்லாத அவர் தான். அதனால் இன்னைக்கு சாபரத்து மக்கள் கண்டுபிடிக்கலை. அதனால் அவங்க நீங்கள் வந்து ஸ்ட்ரேஞ்சரா அந்நியரான்னு கேட்குறாங்க. இவங்க ஒருத்தரா, ரெண்டு பேரா, மூணு பேரா, எவ்வளோ பெரிய ப்ரீச்சராக இருந்தாலும், அகஸ்டின் ஜபகுமார்னு ஒரு ப்ரீச்சர் பீகாரில் பெரிய ஊழியம் செய்கிறார். அவர் இங்கே வந்து தான், தமிழ்நாட்டில் வந்து தான் அதிக பிரசங்கம் பண்ணுறார். அதில் இன்னும் எத்தனையோ பெரிய ப்ரீச்சர், சாபன போதகர் பேர் சொல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பெரிய பெரிய ப்ரீச்சர்ஸ் எல்லாருமே எல்லாம் டிரினிட்டியை பிலீவ் பண்ணுறாங்க. இவ்வளோ காலம் ஊழியம் செய்தும் அவங்க வந்து தங்க கூட பேசி கொண்டு வருகிறவர் யார் என்பதை, அவர் ஸ்ட்ரேஞ்சரா அல்லது என்னுடைய காடா என்பதை இன்னும் அறியவில்லை. ஆண்டவர் என்ன செய்யணும், அவங்கள அறியாமலே விட்டுட்டார். நீங்களா கண்டுபிடிக்கணும், நானா சொல்லக்கூடாது, என்ன நானே வெளிப்படுத்தக்கூடாது, நீங்களா அதை கண்டுபிடிக்கணும். என்னுடைய கிரியைகள், என்னுடைய ப்ரீச்சிங்கை வச்சு நீங்களாக கண்டுபிடிக்கணும். அவங்களால கண்டுபிடிக்க முடியல, அதுக்கென்று அவங்க நியமிக்கப்படவில்லை. அதை நினச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய கூட்டங்கள், எவ்வளோ பெரிய பெரிய ஊழியங்களை செய்து எல்லாமே வந்து இயேசு யாருன்னு தெரியாமலே ஊழியம் செய்கிறாங்க, அவருடைய நாமம் என்னன்னு தெரியாமலே ஊழியம் செய்கிறாங்க. இதை சில நேரங்களில் நான் யோசித்து பார்த்தேன், இதில் வந்து ஹிந்துஸ் கூட பெட்டராக இருக்கிறாங்க. ஹிந்துஸை நம்ம பண்ணோம், உன்னுடைய குல தெய்வம் எது, அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான். லாரியில் வந்து அந்த குல தெய்வத்து பேர் எழுதியிருப்பான், எழுதி இந்த துணைன்னு போட்டிருக்கும். அவங்க ஃபேமிலி காட் அது, அவங்க குல தெய்வம். அவங்களுக்கு அவங்களுடைய குல தெய்வம் யாருன்னு தெரியுது. எத்தனையோ சாமிகள் இருந்தாலும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு குல தெய்வம் இருக்கிறது. அந்த பேரை அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. இவங்களுக்கோ குருடர்கள், இந்த பெரிய 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 பிரிச்சர் கூட குருடர்கள், அவங்க பின்னால் எத்தனையோ எவ்வளோ பெரிய போகிறாங்க, அவ்வளோ பேருக்கும் தேவன் யாருன்னு வெளிப்படுத்தலை. ஆண்டவர் அதுக்குன்னு அவங்கள நியமிக்கலை, உங்களை என்னையும் நியமிச்சிருக்கிற. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இயேசுவே தேவன் என்று கண்டுபிடிச்சு கொண்டு வந்தோம். ஹல்லேலூயா. ஆதியாமிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இது ஒரே தேவனுடைய மூன்று வெளிப்பாடாக இருக்கிறது. தேவன் மூன்றில் தன்னை பரிபூர்ணப்படுத்துகிறார் என்று என்ன செஞ்சால் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோ ஆண்டவர் நமக்கு அந்த கிரேஸ் கொடுத்துருக்கிறார், அவங்களுக்கு அந்த கிரேஸ் இல்லை. ஹல்லேலூயா. அதனால் நீர் அந்நியரோ என்று கேட்குறாங்க, அதுக்கு அவர் பதில் சொல்லலை. நீங்கள் என்ன காரியத்தை குறித்து பேசிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு நான் ஆன்சர் கொடுக்குறேன். இது வந்து நீங்களே கண்டுபிடிக்கணும், இந்த பைபிளை வாசி நீங்களே கண்டுபிடிக்கணும். அவர் எந்தெந்தைக்கு சோதரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன், ரோமர் 9:5 எழுதியிருக்குது, எந்தெந்தைக்கு மேற்பட்ட சர்வத்திற்கு மேலானதுன்னா அவருக்கு மேலே ஒன்றும் இல்லை, சர்வத்துக்கு மேலே அவர் தான். கத்தாதி கத்தா ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தானா அதுக்கு மேலே யாருமே கிடையாது, ராஜாதி ராஜானா அதுக்கு மேலே யாருமே கிடையாது. அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கத்தா, வல்லமில்ல தேவன், நித்திய பிதா. நித்தியன்னா எட்டர்னல் ஃபாதர், என்றைக்குமே அவர் பிதாவாக தான் இருக்கிறார். அவர் பிதான்னு வேற ஒரு ஆள் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒரு வசனம் ஓப்பனாக எழுதியிருக்கு, இன்னொரு வசனம் ஓமையாக எழுதியிருக்கு. ஆனாலும் அவங்க இந்த வசனத்தை விட்டுட்டு இதை பிடிக்கிறாங்க. நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம், ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து இதை ஆண்டவர் ஒரு இடத்துல தன் மறைச்சி எழுதியிருக்கிறார், ஓமையாக எழுதியிருக்கிறார். அவர் வந்து 3 மேனிஃபெஸ்டோஸ் எழுதியிருக்கிறார், இந்த இடத்துல அவர் ஓப்பனாக எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவள் நித்திய பிதா, அவருடைய நாம நித்திய பிதா. பிலிப்பு கேட்குறான், பிதாவை எங்களுக்கு காண்பியும், எப்பொழுதும் பிதா பிதான்னு சொல்லுறீரு, பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது போதும் என்று சொல். பிலிப்பியே, நான் இவ்வளோ காலம் இருந்து உன்னோடு உனக்கு தெரியலையா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். யோவான் 14:7 சொல்லுகிறார். எப்படி பாருங்க, ஒரு இடத்துல அவர் ஓப்பனாக பேசுகிறாரு, இன்னொரு இடத்துல அப்படி பேசும் பொழுது அவர் வந்து போத் மேன் அண்ட் காடாக இருப்பதனால அப்படி பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அது அவங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ பரிதாபமான நிலைமை. கிறிஸ்தவ போதகர்களுக்கு அவங்க ஆராதிக்கிற தேவன், அவங்க ஊழியம் செய்கிற கடவுள் யாருன்னு தெரியாத குருடர்களாக இருக்கிறார்கள். குருடன் குருடனுக்கு வழிகாட்டினால் ரெண்டு பேரும் குழியில் விழுவார்கள், பாதாள குழியிலே விழுவார்கள். இன்றைக்கு தேவன் தன்னை திறை நீக்கி வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. God in plan in view. The mighty God unveiled before us. நமக்கு முன்பாக இதோ தேவன் தன்னை திறை நீக்கி வெளிப்படுத்தியிருக்கிறார். வல்லமையில தேவன் வெளிப்படுத்தியிருக்கும் பொழுது இவ்வளவு கிளியராக அவர் விளக்கி காண்பிக்கும் பொழுதும் அவர்கள் அதை அறியவில்லை. அவர்கள் பாடல்களெல்லாம் இயேசுவை புகழ்தாக இருக்கிறது, ஆனால் அவரையோ அறியாமல் இருக்கிறார். இந்த ஜனங்கள் வாயினாலே என்னை துதிக்கிறார்கள், இவங்க இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது, இவங்களுடைய ஆராதனை வீணான ஆராதனையாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அருமையானவளே, காலையில் அவர் ஜீவாக தரிசனமாகிறார், இப்பொழுது அவர் வேற ஒரு ஃபார்மில் வருகிறார். அதே போல் காலையில் யூதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், மார்னிங் டைம். அப்போஸ்தல காலம் வந்து மார்னிங் டைம். இப்பொழுது நீங்கள் சரித்திரத்தின் முடிவு நாட்டில் ஈவினிங் டைம் வந்து, ஈவினிங் டைம் பிரஜாதிகளுக்கு ஆண்டவர் வேற ஒரு ஃபார்மில் தரிசனமாகிறார். ஹல்லேலூயா. அதனால் அவங்களுக்கு புரியலை. ஆர் யூ எ சேஞ்சர் என்று கேட்குறாங்க. அதனால் அவங்க எதை பற்றி எவைகள் என்று அவர் கேட்க முடியும், எதை குறித்து நீங்கள் பேசிட்டு போகிறீங்க. அப்பொழுது அவங்க சொல்கிறாங்க, இதோ நசேனாகிய இயேசுவை குறித்து தான் நாங்கள் பேசிட்டு வர்றோம். அவைகள் இயேசுவை குறித்தவைகளே. நம்ம ஜீசஸை குறித்தவர்களை பேசும் பொழுது நீங்கள் அவிதமான ஒரு சம்பாஷணை செய்வீர்கள் என்றால் சும்மா வள 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 கோலா கோலான்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக வெளிப்பாடாக பேசணும். நீங்கள் அந்த மாதிரி பேசுனா உங்கள் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க, உங்களை பார்த்தாலே ஓடுவாங்க, இவங்கள்ட்ட போனால் நம்மளை கழுத்தை அறுத்துருவாங்க அப்படிம்பாங்க. அதனால் பாருங்கள், நம்ம இன்ட்ரெஸ்டாக பேசணும், நம்ம வெளிப்பாடாக பேசணும், அவங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற அளவில் அப்படி பேசும் பொழுது நம்ம பேச்சை கேட்க ஆசைப்படுவாங்க. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவிதமான ஒரு ஸ்பிரிட் உடையவர், அவிதமான ஜென்டில் ஸ்பிரிட் உடையவர், கிருபையுள்ள வார்த்தைகளை உடையவர். ஹல்லேலூயா. வேத வாக்கியங்களை தெளிவாக அறிந்தவர். அதனால் இப்பொழுது அவர் பேசும் பொழுது எவைகள் என்று சொன்னால் இவெல்லாம் வந்து இயேசுவை குறித்ததான வார்த்தைகள் தான் சொல்லுகிறாங்க. அதனால் இயேசுவை குறித்து நம்ம பேசினா இயேசுவே நம்மத்தில் வந்துடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இயேசுவை குறித்தே நீங்கள் சிந்தித்தீர்கள், அவரே உங்கள் அம்மத்தில் வந்துடுவார். அதனால் இவங்க பேச்சு, இவனுடைய கான்வர்சேஷன், இவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஜீசஸ் கிரைஸ்டாக இருக்கிறது. அப்பொழுது இயேசுவே அவர்கள் நடுவிலே வந்துவிட்டார். அவங்க சொல்கிறாங்க, நம்முடைய பிரதான ஆசாரியர்கள் அவரை வந்து மரணாக்கப்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். நாங்கள் வந்து அவர்தான் வந்து ராஜ்யத்தை சாபிப்பார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அது வேற மாதிரி நடந்து போச்சு. அவரே இஸ்ரவேலை 21 வாசிக்கலாம்,
அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 ஆகிறது.
இதோ இவைகள் சம்பவித்து 3 ஆகிறது. அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். நாங்கள் அவர்தான் வந்து இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார். அவர் மேசிய, அவர் கிரைஸ்ட், அவர் தம்முடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் எதிர்பார்த்ததுக்கு நேராக ஆப்போசிட்டாக நடந்துட்டு, அதனால்தான் நாங்கள் துக்கத்தோடு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவங்க அன்னைக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. அதனால் அவர் இன்னைக்கு 3 ஆயிட்டுது, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று. இதோ சில இஸ்திரிகள் கல்லறை போய் கல்லறை வந்து திறக்கப்பட்டிருக்கிறது, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறார்கள். சில இது வந்து சிலர் வந்து நாங்கள் பார்த்தோன்னு சொல்கிறாங்க, இப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அடுத்த வசந்த வாசிக்கலாம்,
ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்துக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள்.
இதோ எங்கள் சில ஸ்திரீகள் போய் அவர் எங்கினாங்க, அந்த தேவதூதரை பார்த்தோம் என்று சொன்னார்கள், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள். எங்களுடைய சிலர் வந்து சில ஜென்ஸும் போனாங்க, அவங்களும் பார்த்தாங்க, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார்ன்னு சொல்கிறாங்க, கல்லறையில் அவரை காணவில்லை. இவ்விதமாக இன்றைக்கு நடந்த லேட்டஸ்ட் நியூஸையும் சொல்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கலாக 3.5 என்ன நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அவருடைய ஊழியத்தை குறித்து சொல்லுகிறார்கள். அதன் பின்பு இந்த லேட்டஸ்ட் நியூஸ் இன்றைக்கு என் காலையில் என்ன நடந்தது என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏஞ்சல் என்ன டிசன்டட், ஏன் கத்துடைய தூதனானவர் வந்தார், கல் புரட்டப்பட்டிருக்கிறது, இயேசுவை காணவில்லை. இஸ்திரிகள் போய் பார்த்தார்கள், சில சகோதரமார்களும் பார்த்தார்கள், அவர் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்திருப்பார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொல்லுகிறார்கள். இவ்வளோ நேரம் அவங்க எதை பாசங்கன்னா பேசுகிறாங்க, ஹிஸ்டாரிக்கல் காடை பேசுகிறாங்க. அதே போல் இன்னைக்கு சாபனை ஹிஸ்டாரிக்கல் காடை தான் பிலீவ் பண்ணுறாங்க. அதான் வருஷம் ஒரு பிறந்ததை கொண்டாடுறது, பிறகு சிலுவை, குட் ஃப்ரைடேல சிலுவையில் அறையப்பட்டது, துக்கத்தை கொண்டாடுவது. பிறகு என்ன செய்யணும், 40 உபவாசம் இருப்பாங்க, லென்த் டேஸ்ன்னு சொல்லுவாங்க. சாம்ப புதன்கிழமையிலேருந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட வரைக்கும் 40. இந்த வெள்ளிக்கிழமையில் வந்து அந்த வெட்னஸ்டே கணக்கு பண்ணுவாங்க, அது 40 வரும். அதனால் 40 லென்த் டேஸ், லென்த்து காலம் என்று சொல்லுவார்கள். அந்த லென்த் நாட்களில் நேர் உபவாசம் பண்ணுவாங்க. அதில் பொதுவாக வந்து அவங்க வெள்ளிக்கிழமை உபவாசம் பண்ணுவாங்க. கருவாடு, மீன், அங்கே மட்டன் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க அந்த 40. அதன் பின்பு என்ன செய்கிறாங்க, இந்த வெள்ளிக்கிழமை வந்தோடனே எல்லா துக்கம் கொண்டாடுவாங்க. அதன் பின்பு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அவங்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார் பண்டிகை, எல்லாம் விழாக்கோலமாக இருக்கும். இது வருஷம் அவர் பிறக்கிறாரு, மறிக்கிறாரு, உயிர்த்தெழுறாரு. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் காடை அவங்க வந்து பிலீவ் பண்ணுறாங்க, ஹிஸ்டாரிக்கல் காடை அவங்க ப்ரீச் பண்ணுறாங்க. ஆனால் அவர் லிவிங் காடாக இருக்கிறார், அவர் இப்பொழுது ஜீவிக்கிறவரா. ஜீசஸ் இஸ் அலைவ், ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் ஹியர் நவ், இப்பொழுது நம்மத்திலே இருக்கிறார் என்று நம்ம இன்னைக்கு சொல்கிறோம். ஆமென். அதனால் அவங்க இதை பற்றி பேச முடியல. இந்த ஏஞ்சல் டிசெண்டட், த சீல் புரோக்கன், நியூ டே டான், புதிய நாள் உதயமாயிருக்கிறது என்று அவங்களால பேச முடியல. அவங்க ஹிஸ்டாரிக்கல் காடை பேசுகிறாங்க, ஆனால் நம்ம லிவிங் காடை பேசுகிறோம். ஆமென். இப்போ நம்ம பெண்டெகோஸ்டல் ஏஜில் இல்லை, நம்ம பிரைட் ஏஜில் இருக்கிறோம். நம்ம வந்து எட்டர்னல் சர்ச் ஏஜில் இருக்கோம். நம்ம மெசேஜில் இருக்கிறவங்களுக்கு எட்டர்னல் சர்ச் ஏஜ்னா தெரியாது. ஆனாலும் அவங்க ஹிஸ்டாரிக்கல் காடை தான் பிலீவ் பண்ணுறாங்க. நம்ம வந்து லிவிங் காடை பிலீவ் பண்ணுறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது புதிய நாள் உருவாகியிருக்கிறது. சோதோம் வந்து அழிவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. நம்ம வந்து ரெகனைசிங் த டே அண்ட் அவர் மெசேஜ். ஹல்லேலூயா. சீல் இஸ் ப்ரோக்கன், இஸ் ரிசன். அவர் வந்து என்ன செஞ்சிருக்கார்? உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ் ரைஸ்ட் அப் அவுட் ஆஃப் ஹிஸ்டரி. அவர் சரித்திரத்திலிருந்து அவர் இப்போ லிவிங் காடாக இருக்கிறார். ஈஸ் அலைவ், ஈஸ் அலைவ். இது அவர் ஜீவிக்கிறார், அவர் நமத்திலே ஜீவிக்கிறார் என்று நம்முடைய பிரசங்கம் அவிதமாக இருக்கிறது. நம்ம பிரசன்ட் காடை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுகிறோம். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் சொல் இன்னும் சில நாட்களில் நீங்கள் பரிசுத்தாவியை பெறுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார். இவங்க என்ன செய்கிறாருன்னா, பீட்டர் வந்து மறுபடியும் எப்படி மீன் பிடிக்க போகலாம், பழைய தொழிலுக்கு எப்படி போகலாம், இப்படியாக ஒவ்வொருத்தரும் தங்கள் விட்டு வந்த வேலைக்கு மறுபடியும் போக வேண்டும், ஊழியத்தை கண்டினியூ பண்ண முடியாது என்று அவர்கள் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவ்விதமாக பிளான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த எம்மாவூர் சீஷர்களும் கிளை அப்பாவும் இன்னும் மற்ற சீசனும் இயேசுவை பின்பற்றி போனார்கள். இவர்களும் ஊழியத்திலே இருந்தார்கள். இப்பொழுது இவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம எம்மாவூருக்கு போயிட்டு அங்கே கார்பென்டரிங் ஒர்க்குக்காக சில ஆயத்தங்களை பண்ண வேண்டும் என்று, அவங்க பழைய தொழிலுக்கு போக வேண்டும் என்று அவர்கள் அவிதமாக பிளான் பண்ணி போய் கொண்டிருக்கிறார். ஏன்னா தேவர் டிஸப்பாயிண்டட். அவர் வந்து இவ்விதமாக ஆளுகை செய்வார் நினைத்தோம். இப்பொழுது நாங்கள் என்ன செய்வது, எங்கள் பிழைப்பு தொழிலை நாங்கள் எப்படி கண்டினியூ பண்ணுவது, மேற்கொண்டு ஊழியத்தை செய்ய முடியாது, ஊழியம் வந்து முடிவுக்கு வந்துவிட்டது என்று சொல்லி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஏதோ பேதுருக்கு ஆண்டவர் சொன்னார், பரலோகராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு கொடுக்கிறேன், அதனால் நீ வந்து இந்த கீயை யூஸ் பண்ணி பரலோகராஜ்யத்தின் கதவுகளை திறந்து அநேகரை நீ உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார், மத்தேயு 18:19. ஆனால் அவன் அந்த கீயை இன்னும் அவன் பயன்படுத்தலை. ஏன் பயன்படுத்தலைன்னா, அவனுக்கே இயேசு கிறிஸ்து குறித்த வெளிப்பாடு வரல. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற வெளிப்பாடு அவனுக்கே வரல. இன்னும் பரிசுத்தாவி ஊற்றப்படலை. அவன் எப்படி கீயை பெற்றிருந்தாலும் அதை ஒரு ப்ராமிஸாக தான் பெற்றிருந்தானே ஒழிய ரியலாக அவன் கீயை யூஸ் பண்ணலை. அவ்விதமான ஒரு குழப்பமான ஒரு நேரம் இதமாக இருக்கும் பொழுது, இப்பொழுது நியூ டே வந்திருக்கிறது. ரெசரக்டட் கிரைஸ்ட் வந்து இப்பொழுது தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கிட்ட நினைச்சாங்க சீசர்கள் கேட்காங்க, இக்காலத்தில் ராஜ்யத்தை கொடுப்பீர் என்று கேட்குறாங்க. அப்போஸ்தலர் 1:7. அப்போஸ்தலர் 1:7.
அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள்.
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு தரிசனம் ஆகிவிட்டார். அவர் உயிர்த்தெழுத்து விட்டார் என்று அங்கே கன்ஃபர்மேஷன் வந்துவிட்டது. ஆனாலும் அவங்க கேட்கறது என்ன, இக்காலத்தில் ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர், இப்பொழுதா நீர் வந்து கிங்டத்தை ரெஸ்டோர் பண்ணுவீர், தாவீதின் ராஜ்யத்தை மறுபடியும் நீர் இப்பொழுதா கொண்டு வருவீர், நீர் தாவீதின் குமாரனாக இப்பொழுதா மிலினியத்தை அப்போ கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களை வேலைகளை உங்களுக்கு அறியறது உங்களுக்கு அடுத்ததல்ல, அந்த வேலை இன்னும் வரல, நீங்கள் போய் காத்துருங்க, எருசலேமில் காத்துருங்க, பரிசுத்தாவியை பெறுவீர்கள். நீங்கள் பரிசுத்தாவியை பெறும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமில் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்த எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இப்பொழுது டைம் வந்து பரிசுத்தாவியை பெற வேண்டிய நேரம். இன்னும் 7 சர்ச்சேஜஸ் இருக்குது. அந்தவர் அதுதான் அவன்கிட்ட சொல்லலை. ஆனால் இது உங்களுக்கு இது காலம் கிடையாது, இப்பொழுது காலம், நீங்கள் பரிசுத்தாவியை பெற வேண்டிய காலம் என்று சொல்லிவிட்டார். பாருங்கள், அவங்களுடைய மனசு எல்லாமே அவர் ராஜாவாக ஆளுகை செய்வார், ராஜாவாக ஆளுகை செய்வார். Restoring the David's kingdom. தாவீதின் ராஜ்யத்தை மறுபடியும் கொண்டு வருவார் என்று அவங்க அவிதமாக நினைத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ப்ரீச்சிங் பண்ணுகிறார். 25-27 வரைக்கும் அந்த லூக்கா 24:25-27 ப்ரீச்சிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் எப்படி பிரசங்கம் பண்ணுகிறார்? 25 வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார்.
தம்மை குறித்து சொல்லியவைகள் எல்லாவற்றையும் விளக்கி காண்பி. ஓ ஃபூல்ஸ், மந்த இருதயம் தமிழில் போட்டிருக்கு, ஆங்கில பெயரில் ஓ ஃபூல்ஸ் என்று அவர்களை கடிந்து கொள்கிறார். உங்களுக்கு வேத வாக்கியங்கள் தெரியலையா? இயேசு கிறிஸ்து பாடுபட வேண்டும், அவர் மரிக்க வேண்டும், அடக்கம் பண்ணப்படும், மகிமையிலே பிரவேசிக்க வேண்டும் என்று வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது. நீங்கள் பைபிளை படிக்கும் பொழுது அது உங்களுக்கு தெரியலையா? ஓ ஃபூல்ஸ் என்று கடிந்து கொள்கிறார். மந்த இருதயம் உள்ளவர்களே, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு உங்களுக்கு அதை விசுவாசிக்க முடியாதபடி மந்த இருதயமாக இருக்கிறீர்கள் என்று கடிந்து கொள்கிறார். மோசே முதலான சகல தீர்க்கதரிசிகளும் தம்மை குறித்து எழுதியிருக்கிறவளை அவர் அங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மோசே 5 புத்தகத்தை எழுதியிருக்கிறான். ஆதியாகமம், யாத்ராமம், லேவி ராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 புக்ஸ் வந்து மோசே எழுதின புத்தகம். மோசே உயிரோடு இருந்தார், வாழ்ந்தார் என்பதுக்கு அந்த 5 புத்தகம் சாட்சியாக இருக்கு. 5 புத்தகம் மோசே எழுதியிருக்கிறான். பின்பு தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிறாங்க. இதை என்று மோசையிலிருந்து அவர் எல்லாத்தையும் சொல்லுகிறார், தம்மை குறித்து எழுதியிருக்கிறதை சொல்லுகிறார். கடைசியாக வந்து இதை 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 4 ஆகமம் போய் சங்கீதம் எல்லாமே அப்படி சொல்லி சொல்லி ஏசாயா எரேமியா தீர்க்கதரிசி எல்லாத்துலேயும் தம்மை குறித்து எழுதியிருக்கிறதை அவளுக்கு விளக்கி காண்பு. கடைசியாக மல்கியா அங்கே வருகிறார். இதோ முன்னோடி வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு, யோவான் சானன் வந்தான்ல, எல்லாத்தையும் விளக்கி காண்பித்து தம்மை குறித்து எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் காண்பிக்கிறேன். யோனா எப்படியே அவன் மீனின் வயிற்றில் இருந்தாரோ அதே போல் இயேசு கிறிஸ்து அங்கே இருக்க வேண்டும். இதோ சாலமோனிலும் பெரியவர் எல்லாத்தையும் சொல்லுகிறார். எல்லாத்தையும் சொல்லும் பொழுது அவங்களுடைய இருதயம் வந்து அப்படியே ஃபயர் ஆகுறது, அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வருது, அவங்களுக்கு அனாய்டிங் வருகிறது. இதோ அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று அனல் அடைந்து ஃபயர் அவங்களுக்குள்ளே வருகிறது. அவருடைய ப்ரீச்சிங் அவ்விதமாக இருந்தது. கடிந்து கொண்டு அங்கே வேத வாக்கியம் கடிந்து கொள்ளவும் செய்தார், வேத வாக்கியங்களின் ரகசியத்தையும் வெளிப்படுத்தினார். ஆமேன். அதே போல் ஒரு பாஸ்டர் கடிந்து கொள்ளவும் செய்வார், வெளிப்பாடையும் கொடுப்பார். ரெண்டும் நமக்கு அவசியம். கடிந்து கொள்ளுதல் நம்மை திருத்துகிறது, வெளிப்பாடு நமக்கு வந்து அது சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது, ஃபெய்த்தை ஏற்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அவர் இப்பொழுது ஜீவிக்கிறார், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை வேத வாக்கியங்களை கொண்டு சொல்லுகிறார். அந்த வேத வாக்கியங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறது, அவருடைய மரண அடக்கம் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறது. நீங்கள் இதெல்லாம் விசுவாசிப்பதுக்கு மந்த இருதயமாக இருக்கிறீர்களே என்று அவர்களை கடிந்து கொள்ளும் பொழுது அவங்களுக்கு ஃபயர் அங்கே ஏற்படும். ஹல்லேலூயா. தே என்ஜாய் த வேர்டு. ஹல்லேலூயா. அவனுடைய ஹார்ட் வந்து பேர்னிங், அவங்க வந்து அங்கே பற்றி எரிகிறது. இவ்விதமாக அங்கே அங்கே பேசிக்கொண்டு வருகிறார். என்ன அழகான ஒரு காட்சி. ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஹோல் பேர்ட் அவருக்கு வார்த்தையை ஓப்பன் பண்ணுகிறார். ஃப்ரம் ஜெனிசிஸ் மலக்கை, இதோ அது வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க கையில் இருந்த பைபிள் அதுதான், அவங்க கையில் இருந்து பழைய ஏற்பாடு இருக்கிறது, அதிலிருந்து ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வரிசையாக எல்லாம் சொல்லும் பொழுது ஹோல் பேர்ட் எக்ஸ்பிளைன் த ஹோல் பேர்ட் வேர்டு, முழு வார்த்தையும் அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு அவங்களுக்கு ரிவீல் பண்ண, தன்னை அங்கே வார்த்தையே வார்த்தையை குறித்து விளக்கம் கொடுக்கறது. ஆனால் அது நான் தான் அப்படின்னு சொல்லலை, அது அவங்க தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் பைபிளில் ஆண்டவர் வந்து ரகசியமாக வச்சுருக்கார், நீனே கண்டுபிடி. அது எலெக்டட் பீப்புள்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. எலெக்டடாக இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ஆண்டவர் வந்து அப்படி வச்சிட்டார், நீங்களாக கண்டுபிடி. பைபிளில் வந்து 3 ஃபார்மாக அது எழுதப்பட்டிருக்குது, 3 ஸ்தானத்தில் ஆண்டவர் இருக்கிறார். இப்படி வச்சு அங்கே எழுதிட்டு நீங்களாக கண்டுபிடிங்கன்னு வச்சிட்டார். இந்த என்ன சொன்னால் ஃபூல்ஸ் வந்து அங்க மந்த இருதயம் உள்ளவர்களை எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஆனால் நீங்கள் எலைட்டடாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ அதுதான் பெரிய சிலாக்கியமே. அதுதான் இயேசுவே தேவன் என்று அறிவது, அதுதான் நித்திய ஜீவன். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய ரகசியம், எல்லாரும் கண்டுபிடிக்கலை. இப்போ இவங்க இன்னும் கண்டுபிடிக்கலை, இவ்வளோ வேத வாக்கியங்களை பிரசங்கம் பண்ணியும் கண்டுபிடிக்கலை. அவர் நான் தான், நான் தான் இயேசு, அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் என்னை பற்றி தான் எழுதியிருக்குது அப்படி டைரெக்டாக சொல்லலை. இன்றைக்கும் அவர் டைரெக்டாக சொல்லலை. நீங்களாக வேத வாக்கியங்களை கேட்கும் பொழுது இட் இஸ் நத்திங் பட் அ ட்ரூத், ஜீசஸ் இஸ் காட், ஹல்லேலூயா என்பதை நீங்கள் தான் ரெக்கனைஸ் பண்ண வேண்டும். இப்பொழுது பங்க இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு வந்துட்டு இப்பொழுது அந்த 60 ஃபர்லாங் முடிஞ்சு விட்டது, அந்த 7.5 மைல் முடிந்து விட்டது. 28 வசிக்கலாம்.
அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள், அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார்.
And they drew nigh unto the village. whither they went, and he made as though he would have gone further. அந்த போகும் கிராமத்து வந்தாச்சு. 60 மைல் 60 ஃபர்லாங் நடந்தாச்சு. 7.5 மைல் நடந்தாச்சு. 7.5 கிலோமீட்டர் கிடையாது, கிலோமீட்டருங்கிறது குறைவு, மைல்னா அதிகம். இங்கே பைபிள் வந்து மைலில் தான் எழுதியிருக்கு. ஆனால் 7.5 மைல் வந்தாச்சு. 7.5 மைல் வந்த உடனே அந்த கிராமம் வந்து விட்டது. சாயங்காலம் ஆயிட்டது, பொழுது போய்விட்டது. அப்பொழுது அவர் என்ன செய்கிறாருன்னா, அப்புறம் போகிறவர் போல காண்பிப்பார். வேற ஒரு ஊருக்கு போகிற மாதிரி, இவங்களை கடந்து இவர் இன்னொரு பிளேஸுக்கு போகிற மாதிரி அப்படியே அவங்க அவர் கடந்து போகிறார். ஆனால் இவங்களை ஒரு ஓரக்கண்ணால் பார்க்குறார். இவங்க என்ன மாதிரி பிகேவ் பண்ணுறாங்கன்னு ஓரக்கண்ணால் பார்க்குறார். அவர் அங்கே போகிறாப்புல இருந்தால் நேராக அப்படியே பேர் வர இவங்களை எட்டி பார்க்க மாட்டாரே. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு லேசாக அப்படி பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு அப்படி அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார்னு பைபிள் எழுதி, அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார் அப்படின்னா இவங்களை ஒரு பக்கத்தில் அப்படியே பார்க்குறாரு. அப்பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 29வது வசனம்,
அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டு கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார்.
அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அந்த கன்ஸ்ட்ரைன்ட் ஹிம்னா வருந்தி கேட்டுக்கொண்டார்கள், கட்டாயப்படுத்தி கேட்டுக்கொண்டார்கள். Saying, abide with us, for it is toward evening, and the day is far spent. And he went into the tarry with them. அவங்களோடு தங்கியிருக்கும்படியாக அவர் போனார். Abide with us, எங்களோடு நீர் தங்கியிரும், பொழுது போய்விட்டது, வாருமையா போதகரே, வந்த மீடம் தங்கியிரும் அப்படின்னு ஒரு பாடல் இதை வச்சு தான் எழுதியிருக்கு. ஆண்டவர் என்ன பார்க்குறாருன்னா, இவ்வளோ நேரம் நான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், ரொம்ப லாங் ப்ரீச்சிங், மணிக்கணக்கில் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறார். ஆதியாமத்துலேருந்து மல்கியா வரைக்கும் ஹோல் வேர்டு, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு அவங்களுக்கு ப்ரீச் பண்ணியிருக்கிறார். இட்ஸ் அ ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அது ப்ரெசன்ட் ட்ரூத்தாக இருக்கிறது. ஆண்டவர் அவிதமாக பிரசங்கம் பண்ணிட்டு வரும் பொழுது அந்த வார்த்தையை இவங்க எவ்வளோ வேல்யூ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறார். அதனால் அந்த வார்த்தையை எவ்வளோ வேல்யூ பண்ணுறாங்க. அந்த வார்த்தையை வேல்யூ பண்ணால் அவரை விட மாட்டாங்க, அவர் எங்கள் கூட தங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. வார்த்தையை வேல்யூ பண்ணலன்னா, இவ்வளோ நேரம் கேட்ட பிரசங்கத்தை அவங்க மதிக்கவில்லை என்றால் அவர் போனால் போட்டுன்னு விட்டுருவாங்க. அதே போல் அருமையானவர்களே, நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டிங்கன்னா இயேசுவை விட மாட்டீங்க. ஹல்லேலூயா. இயேசு உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவீங்க. இங்கே சர்ச்சில் விட்டுட்டு போக மாட்டீங்க. சிலர் சர்ச்சிலே விட்டுட்டு போயிடுவாங்க. இங்கே வருது, அங்கே வார்த்தையை கேட்குறது, வேறு அப்படியே போயிடுது. அதுக்கு பிறகு அவங்க பழைய புத்தியை மாற்றுறது இல்லை, பழைய பழக்க வழக்கத்தையும் மாற்றுறது இல்லை. இவங்க வார்த்தையை வேல்யூ பண்ணலை. எத்தனையோ மரம் தனிப்பட்ட பரமாக ஆலோசனை கொடுத்தாலும் புத்தியை மாற்றலையே. அதான் அங்கே சர்ச்சில் வந்து சர்ச்சிலே விட்டுட்டு போயிடுது. சர்ச்சில் வந்து ஆண்டவரை சந்திப்பது, வேறு இங்கேயே விட்டுட்டு போகிறது. அவரோட வார்த்தையை கேட்பது, அந்த வார்த்தையை வேல்யூ பண்ணாமல் அப்படியே போயிடுது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, பைடு வித் தஸ் எங்களோடு கூட தங்கிடும், பொழுது போயிட்டு. ஹல்லேலூயா. பாருங்கள், வார்த்தையை வேல்யூ பண்ணியிருக்கிறாங்க. ரெஸ்பாண்ட் அண்டர் த எஃபெக்ட் ஆஃப் த வேர்டு. அந்த வார்த்தையினுடைய எஃபெக்டில், அந்த வல்லமையின் கீழே வந்து, வி நோ த வேல்யூ ஆஃப் த வேர்டு. நீர் பிரசங்கம் பண்ண அந்த வார்த்தையை நாங்கள் வேல்யூ பண்ணுறோம். நீர் எங்களை விட்டு போகக்கூடாது. சார், ப்ளீஸ் சேவ் வித் அஸ். ஐயா, எங்களோடு கூட நீர் தங்கிடும். ஏ லிட்டில் பிட், கொஞ்ச நேரம் இன்றைக்கி நைட்டில் எங்கள் கூட தங்கிடும். அட்லீஸ்ட் லெட் அஸ் ஷேர் எ மீல் டுகெதர். இப்பொழுது எங்கள் கூட சாப்பிடணும். அட்லீஸ்ட் ஒரு சாப்பாட்டுக்காவது நீங்கள் எங்கள் கூட தங்கியிருக்கும். ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீர் போகிறோம். அப்படி சாப்பாட்டுக்காவதாவது எங்கள் கூட கொஞ்சம் நேரம் நீர் தங்கிடும். பாருங்கள், அந்த வேடை வேல்யூ பண்ணாங்க. ஹல்லேலூயா. வார்த்தையை வேல்யூ பண்ணுறவங்க எனக்கு அதிக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறத நான் சில நேரத்தில் பார்க்குறேன். எதுக்காக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க? பாஸ்டர் வார்த்தையை போதிக்கிறேன், அந்த வார்த்தையை ரெஸ்பாண்ட் பண்ணனால நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். பாஸ்டர் இவ்வளோ வெளிப்பாடான வார்த்தையை இத்தனை வருஷமாக போதிச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு நினச்சி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அதே போல தான் இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களான்னு ஆண்டவர் பார்க்குறாரு. இல்லை, உங்களுடைய மெசேஜ் எங்களுக்கு ரொம்ப எஃபெக்டாக இருந்தது. நீர் ஒரு பெஸ்ட் ப்ரீச்சர். இதை மாதிரி ப்ரீச்சிங்கை நாங்கள் கேட்கல. எவ்வளோ நேரம் நீர் பிரசங்கம் பண்ணாலும் எங்களுக்கு டயர்டே தெரியல. நாங்கள் நடந்து வந்ததே எங்களுக்கு தெரியல. உங்களுடைய வார்த்தையானது நாங்கள் மெய் மறந்து போனோம். அவ்வளோ எஃபெக்டாக இருந்தது. நாங்கள் ஃபயர் எங்களுக்குள்ளே வந்தது. அதனால் நீர் விதமான போதகரை எங்களை விட மனசு இல்லை. நீர் வந்து அட்லீஸ்ட் இன்றைக்கு நைட்டாவது எங்களுக்கு தங்கிடும், அல்லது ஒரு சாப்பாட்டு சாப்பிட்டுட்டு நீர் போகணும். இந்த மீல்ஸை எங்களோடு கூட நீர் ஷேர் பண்ண வேண்டும் என்று அவளை விதமாக கேட்கும் பொழுது அருமையானவர்களே அவருடைய ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியுது. இது ஒரு ஸ்டேஜ். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகணும். இன்னும் அரை மணி நேரம் இருக்குது. அதனால் ஒரு ஸ்டேஜ் இது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அவனுடைய கண்கள் திறக்கப்படுவது. அருமையோட நீங்கள் கவனிக்கும் பொழுது ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எருசலேமிலிருந்து எம்மாவு என்ற இடம் வரைக்கும் இதோ என்னன்னா 7 or 8 kilometers, 8 miles அங்கே இருக்கிறது. 60 furlongs. அந்த 60 furlongsல இயேசு கிறிஸ்து அங்கே வந்து நேரடியாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவங்க கூட பேசிக்கிட்டே போகிறார். முதல் போல் நீங்கள் கவனிங்க, சத்தியம் எருசலேமில் பரப்பட்டது. இப்பொழுது நம்ம பிரைட் ஏஜில் ராப்சரை வந்திருக்கிறோம். இப்போ ராப்சர் டைமில் நம்ம இருக்கிறோம். அதுதான் எம்மாவு. இங்கே 60 furlongs, 7 சபை காலங். நம்ம 7வது சபையிலையும் இல்லை, 8வது சபைன்னு ஒன்று இல்லை. ஆனால் அதான் 7 or 8 போட்டிருக்கு. நீங்கள் 7 miles தாண்டிட்டீங்க. நீங்கள் இப்போ எம்மாவுக்கு வந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் குறுக்க வந்து சேர்ந்துக்கிட்டாரு. அல்லேலூயா. அதனால் அவர் அங்கேருந்து எருசலேமிலிருந்து எம்மாவு வரைக்கும் பேசிக்கிட்டே வர்றாரு. எபேசு சிமின் நபர்கமுத்திய தீராசரதை பிலதெல்பியா. எப்படி பேசுகிறாரு? ஜீசஸுடைய டைரக்ட் வேர்ட்ஸு. அதை நீங்கள் வேசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் நம்ம 7 சபை காலங்களை வாசிக்கிறோம். அந்த 7 சபை காலங்களில் இயேசு கிறிஸ்து நேரடியாக பேசுகிறார். ஸோ டைரக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதனால் ஆங்கில பைபிளில் ரெட் லெட்டரில் இருக்கும். அது ரெட் லெட்டரில் எடுக்குமென்றால் அது ஜீசஸுடைய டைரக்ட் வேர்ட்ஸ். இந்த 7 சபை காலங்களில் ஆண்டவர் டைரக்ட் வேர்ட்ஸை பேசுகிறார். அந்த டைரக்ட் வேர்ட்ஸ் எப்படி பேசுகிறார் என்றால், பவுல், இரேனேஸ், மார்ட்டின், கொலம்போ, லுத்தர், வெஸ்லி, பிரதர் பென்காம், இப்படி 7 தூதர்கள் மூலமாக அவர் பேசுகிறார். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், சிமின்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இது அப்படியாக கடைசியாக லவோதேக்கியா சபையின் தூதனுக்கு எழு, அந்த தூதனுக்கு அவர் பேசுகிறார். தூதன் சபைக்கு அறிவிக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுடைய நேரடியான வார்த்தை. அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். ஓ ஃபூல்ஸ் என்று கடிந்து கொள்ளுகிறார். பின்பு தம்மை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். அதே போல தான் 7 சபை காலங்களில் அவனுடைய குறைகளை கடிந்து கொள்ளுகிறார். நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இதோ நிக்கோலாய் மதசருடைய போதகத்தை கைக்குழு உன்னிடத்தில் உண்டு. ஏசபேல் உபதேசத்தை கைக்குழு உன்னிடத்தில் உண்டு. நான் நினைச்சென்றால் அவளை கடிந்து கொள்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் அப்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஜெயம் கொள்ளுறவனுக்கு நான் இவ்வித மன பிளஸ்ஸிங்கை கொடுப்பேன். ஜீசஸுடைய நேரடி வேர்ட்ஸ் எப்பொழுது உயிர்த்தெழுந்த பிறகு ஆவியானவர் சபையில் சொல்லுகிறதை காதுடன் கேட்க பாருங்க. அங்கே ஆவியானவர் அப்போ ஜீசஸும் ஆவியானவரும் ஒருத்தர் தான், ரெண்டு பேர் கிடையாது. ஆவியானவர் சபையனுக்கு சொல்லுறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பாருங்க, அவர் 7 furlongs 7 miles வந்து பேசிட்டு வந்தார். இப்போ நம்ம 7 முடிஞ்சு விட்டது. இன்னைக்கு நீங்கள் எம்மாவு என்ற இடத்துக்கு வந்துட்டீங்க. அல்லேலூயா. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு போகாதிரும். நீர் இல்லைன்னா சர்ச்சு ஊழியம் எதுக்கு? ஊழியத்தில் என்ன பிரயோஜனம்? நம்ம சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? காலையில் உங்களுக்கு சொன்னேன். அதனால் பில்டிங் எதுக்கு? எனக்கு எல்லாத்துக்கும் இதில் ஏன் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்? எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இந்த கேமரா எல்லாமே எதுக்கு? ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம மத்தியில் இருக்கிறார். நம்ம இப்பொழுது 7 miles தாண்டி இப்பொழுது வந்துட்டோம். எம்மாவூர் அந்த சேர்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். அல்லேலூயா. ஃபைனல் டெஸ்டிங் பிளேஸுக்கு வந்துட்டோம். ஃபைனல் ஏஜுக்கு நம்ம வந்துட்டோம். அல்லேலூயா. பிரைட் ஏஜுக்கு வந்துட்டோம். ஆப்ரஹாமிக் ஏஜ் மறுபடியும் வந்திருக்கிறது. நம்ம பாடி சேஞ்ச் ஆயிட்டு நோக்கியிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு போக வேண்டாம். நீர் எங்கள் மத்தியில் இருக்கும். எவ்வளோ பெரிய சர்ச்சு, எவ்வளோ பெரிய இது, எவ்வளோ பண, பெரிய பில்டிங்கு, ஆனால் அங்கே ஏசி இல்லையே, அங்கே வார்த்தை அங்கே இல்லையே. என்ன பிரயோஜனம் ஏசி சர்ச்சு? என்ன பிரயோஜனம் டிபிஎம் சர்ச்சு? என்ன பிரயோஜனம்? அங்கே ஏசி இல்லையே. அங்கே பாபிலோனிய உபதேசம்லாம் இருக்குது, அந்த திருத்துவ உபதேசம் பாபிலோனிய உபதேசம் இருக்குது. அதை விட்டு வெளியே வந்தால் தானே இயேசுவை சந்திக்க முடியும். அவங்க இந்த பிரயாணம் பண்ணாங்களா, அவங்களுக்கு இந்த ஏழு சபை காலங்கள் தெரியுமா? அவங்க பைபிளோடு கூட தங்களுடைய லைஃப்பை ஒப்புத்து பார்க்க முடியும், தங்களுடைய ஊழியத்தை கொண்டு அங்கே ஒப்பிட முடியுமா? ஒப்பிட முடியாது, ஜாயிண்ட் ஆகாது, மேட்ச் ஆகாது. அது ப்ளூ பிரிண்ட்டுக்கு அப்பால் இருக்கிறது. ப்ளூ பிரிண்ட்டுக்கு அப்பால் கட்டினா அது இடிக்கப்பட வேண்டும், கவர்மெண்ட் அதை இடித்து போடும். அதே போல் அவங்களுடைய ஊழியங்கள் இடிக்கப்படும், அந்த ஊழியங்கள் வந்து முடிவில் இடிக்கப்படும். ஆனால் நம்முடைய ஊழியம் மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படும், ஏன்னா அது ப்ளூ பிரிண்ட் படி நம்ம கட்டியிருக்கிறோம், அது தேவனுடைய திட்டத்தின்படி கட்டப்பட்டிருக்கிறது. அதை வேசு சிமிந்தா பெர்கமு, இவ்வளோ நேரம் ஆண்டவர் பேசிக்கிட்டே வர்றார், இயேசு பேசிக்கிட்டே வர்றார், 2000 இயர்ஸாக அவர் பேசிக்கிட்டே வந்து இப்பொழுது நம்ம எம்மாவு என்ற இடத்துல வந்துட்டோம், இப்பொழுது நம்ம எட்டர்னல் சர்ச்சேஜில் வந்துட்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு போக வேண்டாம், எங்களோடு கூட இருக்க வேண்டும். எனக்கு பாவ சந்தோஷங்கள் வேண்டாம், எனக்கு அந்த சந்தோஷ திருப்தியை தராது, அது முடிவில் வேதனையை கொண்டு வரும், அது அதிக துக்கத்தையும் அவமானத்தையும் கொண்டு வரும், எனக்கு அது வேண்டாம், அது அநித்தியமானது. எனக்கு ரியல் ஜாய் வேணும், எனக்கு ரியல் பீஸ் வேணும், அந்த சமாதானம் வேணும், எனக்கு ரியல் பிளஸ்ஸிங் வேணும். உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை, நீ என்னோடு கூட தங்கிடும். எத்தனை பேர் நீ சொல்ல முடியும்? அப்போ தான் நீங்கள் ரியல் கிறிஸ்டியன் தான், அதுதான் ரியல் பிரைடு. தீர்க்கதரிசி அதை சொன்னார் இதை சொன்னார்ன்னு காமிச்சிக்கிட்டு இப்படி சட்டம் பேசுகிறதா கிறிஸ்டியானிட்டி? உனக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, ஏதாவது ஒரு அன்பு இருக்குதா? இப்படி ஆகப்பட்ட கிறிஸ்தவங்க இந்த மெசேஜில் இருக்கிறாங்க, அவங்களால நமக்கு தொல்லை தலைவலி. அவங்களால அப்படி ஆகப்பட்டவங்க நம்மகிட்ட வந்து சேர்ந்தா தலைவலி, அவங்க இயேசுவை நேசிக்க மாட்டாங்க. அதனால் அருமையாக அவங்க எலெக்ட் பீப்புள் இல்லை, எலெக்ட் பீப்புள் தங்களை சப்மிட் பண்ணுவாங்க, தங்களை ஹம்பிள் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் வார்த்தைக்கு தங்களை டெடிகேட் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. அந்த வேலி ஆஃப் த வேர்டு, ரெவலேஷனுடைய வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு அந்த வேல்யூ தெரிஞ்சது. அதனால் அவரை போகவிடலை, நீர் எங்களோடு கூட தங்கிடும், அவங்களா கூப்பிடணும்னு ஆண்டவர் பார்க்குறேன். நம்மளா போயிட்டு அவங்கள ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ளே கொண்டா அது அன்பு இல்லை, அவங்களா ரியலைஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. அவங்களா மனப்பூர்வமாக கூப்பிட்டா அது உண்மையான அன்பு வரும். இயேசு கிறிஸ்து யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை, அதனால் அவங்க மனப்பூர்வமாக அவரை இன்வைட் பண்ண வேண்டும் சொல்லும் பொழுது, இப்பொழுது இதை என்ன செய்தார் என்றால், அங்கே அவர்கள் மத்தியிலே அவர் வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார், அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கிறார். அந்த வசந்த அடுத்த வசந்த வாசிக்கலாம்.
அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார்.
அவளோடு கூட அவர் பந்திருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு அதை கொடுத்தார். 30 வசனத்தில் வாசிக்கிறோம். அதனால் இப்பொழுது அவங்க ஒரு இன் இருக்கிறது, ஒரு சத்திரம் இருக்கிறது, ஒரு ஹோட்டல் இருக்கிறது, அதுக்குள்ளே போகிறாரு. இவர் வந்து பிரதானமான இடத்துல போய் உட்கார்ந்து கொள்கிறார், ஸ்ட்ரேஞ்சராக இருக்கிற பிரதானமான இடத்துல உட்கார்ந்து கொள்கிறார். அவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாங்க, அங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க, அங்கே போய் பேசினில் போயிட்டு என்ன வாஷ் பேஷினில் போய் கையை கழுவிட்டு உட்காடுறாங்க. இதை ஆர்டர் பண்ணியிருக்கு, இங்கே சாப்பாடு வருகிறது, அங்கே அப்பம் வருகிறது. அவர் என்ன செய்தார் என்றால், உடனே அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. உடனே அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள், உடனே அவர்களுக்கு அவர் மறைந்து போனார் என்று அடுத்த வசனத்திலே வாசி. அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு ஆசி வைத்து கொடுக்குறார். நம்ம எல்லாம் இந்த கம்யூனியன்லாம் இயேசு செய்த மாதிரி நான் செய்கிறேன், அப்பத்தை எடுத்து ஆசி வதிக்கிறேன், ஒரே அப்பத்தை வந்து பிட்கிறேன். 285 பேர் ராபோஜனம் எடுத்திருக்கிறாங்க. ராபோஜனம் வேண்டான்னு சிலர், உங்களுக்கு ராபோஜனம் எடுக்க வயசு ஓல்ட் ஆகிட்டு நீங்கள் அந்த பாத்திரத்தை பிடிக்க முடியாது, கை சேக் ஆகுது அப்படின்னு ஒரு 10 பேருக்கு மேலே நிறுத்தி வச்சுருக்கிறேன். அதனால் கிட்டத்தட்ட 300 பேர் நீங்கள் ராபோஜனத்துக்கு வாங்க, ஆனால் உங்கள் கை வந்து இது இன்னும் ஸ்டெடி இல்லை. அதனால் பாருங்கள், நான் வந்து அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கிறேன், அதே மாதிரி இயேசு செய்த மாதிரியே செய்கிறேன். சில சர்ச்சில் எப்படி ராபோஜனம் கொடுக்குறாங்களோ நமக்கு தெரியல. அந்த அப்பத்தை பிட்கும் பொழுது இதை நான் என்ன சொன்னால், நான் வந்து 308 பீஸ் நான் அதை ரெடி பண்ணுறேன், நான் கொஞ்ச நேரத்தில் அது 308 பீஸாக மாற்றுறேன். அந்த நேரத்துலாம் இயேசு கிறிஸ்து மாறாதவர் எங்கள் பாட்டு இங்கே பாடப்படுது. ஏன்னா அந்த பாட்டை ஏன் பாடுறோன்னா அது ஈவனாக இருக்கிறது. எல்லா பீஸும் கிட்டத்தட்ட அது ஈவனாக இருக்கிறது. எல்லாம் ஸ்கொயராக நான் வந்து அவ்வளோ பிரெட்டை நான் வந்து பிட்கிறேன். மற்ற சபையில் அது வந்து அப்படியே கொடுத்துட வேண்டியதான். அவங்களா பிச்சு பிச்சு என்ன வச்சிக்க. அகசியம் பெற்ற ஐயா இருந்தார். அவர் பண்ணை வாய்ப்பு அவர் பண்ணை வாங்கி ரெண்டாக பிச்சு என்ன தின்னு கோலா வாங்கி குடி கோலா வாங்கி கொடுப்பார். அதனால் அதெல்லாம் வந்து எனக்கு பிரியமில்லை. நான் விட்டரா போய் நடக்க மாட்டேன். அதனால் அருமையானவர்களே அந்த வார்த்தைக்கு அடையாளம் இல்லை. ஆனால் இதை மாதிரி பிட்கணும். அது ஜீசஸ் ஒரு ஸ்டைலாக பிக்கிறார். அவருடைய ஸ்டைல் வேறு. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல். நீங்கள் சாப்பிட்றது ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலாக சாப்பிடுவீங்க. நடக்கிறதும் ஒரு ஸ்டைல். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான ஸ்டைல். வாய்ஸ்லையும் வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் அப்படி உண்டாக்கியிருக்கிறார். ஒரு மிஷின் போல் எல்லாரையும் ஒன்று போல் உண்டாக்கலை. மிஷின் எல்லாத்தையும் ஒன்று போல் உண்டாக்கும், மேனுஃபேக்சர் பண்ணும். ஆனால் ஜீசஸ் வந்து எத்தனையோ பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய நடையும் வேறு, ஒவ்வொருத்தருடைய வாய்ஸ் வேறு, ஒவ்வொருத்தரும் சாப்பிட அந்த முறை அவங்க எப்படி சாப்பிட்றாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை எப்போல இப்போ ஜீசஸுடைய ஸ்டைல் அவங்க பார்த்துருக்காங்க. அவர் எப்படி அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கிறார், உடனே அதை பார்த்த உடனே அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இவ்வளோ நேரம் அவர் நம்ம கூட பேசி வந்திருக்கார், நமக்கு தெரியலையே. இவ்வளவு நேரம் பேச அவர் பேசும்பொழுது நம்முடைய இருதயம் குழந்து விட்டு எரிந்தது அல்லவா. 32 வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர்கள் அவரை ஒருவரை நோக்கி, வழியில் அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு.
வழியிலே அவர் பேசினார், நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது அல்லவா. நம்ம இவ்வளோ நேரம் ரெக்கனைஸ் பண்ணலையே, இது அது அவர் தான் என்ற உடனே கண்கள் திறக்கப்பட்டது. அவர் தான் என்ற இதுதான் ஒரு முக்கியமான கிளைமேக்ஸ் டைம். இது இன்னைக்கு உங்கள் கண்கள் என்ன எப்படி திறக்கப்பட்டது? இயேசு முத்திரைகளை உடைத்திருக்கிறார். வார்த்தையை பிட்டு நமக்கு கொடுக்கிறார். இயேசுவே ஜீவ வார்த்தையாக இருக்கிறார், ஜீவ அப்பமாக இருக்கிறார். இன்னைக்கு முத்திரைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. பிரேக்கிங் ஆஃப் த சீல்ஸ். எப்பொழுது அந்த எம்மாவு என்ற இடத்துக்கு வந்த பிறகு, அந்த 7.5 மைல் வந்த பிறகு, நம்ம இன்னைக்கு 7 சபையை தாண்டி இன்னைக்கு எட்டர்னல் சர்ச்சேஜில் வந்திருக்கிறோம். இப்போ அந்த 7 ரன் அவுட், ஜீசஸ் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன் and opening of the seals. Hallelujah. He opened the 7 and revealed the mystery. இது அவரை பற்றிய அந்த ரிவீல் இந்த மிஸ்ட்ரி வரும்பொழுது இப்போ நம்ம கண்கள் திறக்கப்பட்டிருக்குது. அப்பொழுது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். இவங்க துக்கத்தோடு வந்தவங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் வந்தது. ஆனால் இப்பொழுது அவரை கண்ட உடனே அவங்களுடைய துக்கம் மாறிவிட்டது. Hallelujah. உடனே பார்க்குறாங்க சேர் எம்டி, சேரில் ஆள் இல்லை. அவர் அவர் கண்களுக்கு மறைந்து போனார். அவங்க அவர் நோக்கம் என்னென்னா அவங்களுடைய கண்களை ஒரு ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து அவங்க கண்ணை திறந்துடணும். முடிஞ்சு போச்சு. அவர் யார் என்று ரெக்கனைஸ் பண்ண உடனே அவர் காணலை. சேர் வந்து எம்டியாக இருக்குது. அவரை பார்த்தா சேர் காலியாக இருக்குது. என்ன இது பார்த்தீங்களா? அதான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. முத்திரைகள் அதுதான் திறக்கப்பட்டிருக்கிறது. இட்ஸ் அ ஃபுல் ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு நமக்கு வந்திருக்கிறது. அவனால் 7 சபைக்காலங்கமாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரம் ஜெனிசிஸ் டு மாலக்கி வரைக்கும் அவர் ரிவீல் பண்ணிக்கிட்டே போகிறார். அப்பொழுது 7 சபைக்கால செய்திகள், 7 சபைக்கால புஸ்தகத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அங்கே வருகிறது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்ன கிரியை செய்தார் என்பதை நம்ம காண்கிறோம். இப்பொழுது நம்ம எங்கே வந்துட்டோம்? எம்மாவும் வந்துட்டோம். நம்ம 8th இயேசு ஜென்மம் நியூ டேயில் வந்திருக்கிறோம். 8th டேயில் வந்திருக்கிறோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து முத்திரையில திறந்து இதை கும்பொழுது நம்முடைய கண்கள் இன்னைக்கு திறக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையின் முத்திரைகளும் உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் திறக்கப்பட்ட அவர் இயேசு என்று அறிந்த உடனே அவர் கண் ஒரு டைமென்ஷன்லேருந்து அவர் இன்னொரு டைமென்ஷனில் போயிட்டார். அவர் வந்து என்ன, அவர் எவ்வளோ ஸ்பீடில் போகிறோன்னா லைட் எவ்வளோ ஸ்பீடில் போகுதோ அது லைட் வந்து 180,000 மைல்ஸ் பெர் செகண்ட். ஒரு செகண்டில் 186,000 மைல் போகுது. அவ்வளோ ஸ்பீடாக அவர் போயிட்டார். ஒரு டைமென்ஷனில் இன்னொரு டைமென்ஷனில் போயிட்டு அவர் மறைந்து விட்டார். ஹல்லேலூயா. இயேசு மறைந்து விட்டார். இப்பொழுது அவங்களுடைய துக்கமெல்லாம் போயிட்டு, அவங்களுடைய டயர்டெல்லாம் போயிட்டு, பாடி டயர்டாக இருக்குது அதனால் சர்ச்சைக்கு வரல, எந்த அதெல்லாம் பல சாக்கு போக்குகள், இதை எந்த டயர்டும் இல்லை. வார்த்தையை கேட்டாங்க, இதை அவருடைய கண்கள் திறக்க வேண்டும். டயர்டெல்லாம் போயிட்டு அவங்களும் ஓடி போகிறாங்க, திருப்பி எருசலேமுக்கே ஓடி போகிறாங்க. அன்றைக்கு ராத்திரியிலே அவர்கள் அங்கே எருசலேமுக்கு வருகிறார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் பதினோருவரும் அவளோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனம் ஆற என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதை விவரித்து சொன்னார்கள்.
பாருங்க, இந்த சந்தோஷம் வந்து அவங்களுடைய பயம் போயிடுச்சு, பாடியில் இருக்க எல்லா டயர்டும் போய்விட்டது, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வந்து விட்டது, அவங்களுக்கு அனாயிங் வந்து விட்டது, அதனால அவங்க திரும்பி ஓடுறாங்க. இதை போய் அவங்களுக்கு சொல்லணும். அந்த 8 மைல் வந்து அவங்க வந்து மெதுவாக 6 மணி நேரம் வந்தவங்க, இப்போ வந்து நடக்கலை, ஓடுறாங்க. ஹல்லேலூயா. எதுக்கு? அவங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்பொழுது ஒரு மெசேஜோடு கூட ஓடுறாங்க. இவ்வளோ நேரம் துக்கத்தோடு வந்தவங்க இதோ இந்த வெளிப்பாடு வந்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துட்டு, இந்த சந்தோஷத்தை மற்றவங்கள்ட ஷேர் பண்ண வேண்டும். நான் பெற்ற சந்தோஷத்தை அவர்களும் பெற வேண்டும் என்று அவர்கள் அந்த விதமான ஒரு சந்தோஷத்தினாலே அவங்க ஓடி வர்றாங்க. ஓடி வந்து நடந்த காரியத்தெல்லாம் சொன்னாங்க. எப்படி நாங்கள் வந்தவர்கள், நாங்கள் எப்படி வார்த்தையில் வந்தோம், நாங்கள் எப்படி 7 சீலில் வந்தோம், நாங்கள் எம்மாவுக்கு வரும்பொழுது அவர் என்ன செய்தார், முத்திரைகள் திறக்கப்பட்டது, தேவ ரகசியம் வெளிப்பட்டது, தேவன் தன்னை திரை நீக்கி எங்களுக்கு பிளான் வியூவாக காமிச்சார், அவர் என் தன்னை வெளிப்படுத்தினார், முன்பு செய்த அதே காரியத்தை அப்பத்தை எப்படி ஆசீர்வதித்தார் அதே போல் ஆசீர்வதிக்கும் பொழுது எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இன்னைக்கு அப்பத்தை ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்கும் பொழுது உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். இப்பொழுது அப்பம் பிக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அங்கே வரும் பொழுது அவங்களுடைய துக்க சந்தோஷமாய் மாறினது. அவங்களுடைய பலவீனங்கள், பாடியில் இருந்த இவ்வளோ நேரம் நடந்து வந்த எல்லா பலவீனங்களும் போய்விட்டது. ஓடி வராங்க. அந்த சாப்பிட்டாங்களா சாப்பிடலான்னு தெரியல, அந்த நேச்சுரல் ஃபுட்டு சாப்பாடை கூட வச்சுட்டு ஓடி வர்றாங்க. நமக்கு சாப்பாடை விட தேவனுடைய வார்த்தை முக்கியமாக இருக்கிறது. ஆகாரத்தை பார்க்கலாம், நம்ம வார்த்தையை நேசிக்கிறோம். எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? ஓடி வர்றாங்க. ஓடி வந்து அதை குறித்து பேசிக்கிட்டு அந்த சாட்சியை கொடுத்துக்கணும். இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்னது? கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், அவர் என்னை எலெக்ட் பண்ணார், இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் கொண்டு வந்திருக்கிறார், எனக்கு ரேப்சரிங் ஃபெய்த் வந்து விட்டது, நான் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறேன், இது என்னுடைய பர்சனல் விட்னஸ், நான் பர்சனலாக அவரை சந்தித்தேன், ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லும் பொழுது, அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அவர் அங்கே வந்துட்டது. அவரும் ஓடி வர்றார். அவங்க இவரை விட இவங்களை விட அவர் ஸ்பீடா, லைட்டனிங் ஸ்பீடா வர்றார். தாட் தான் இருக்கல அதிக ஸ்பீடு, அதனால ஸ்பீட் ஆஃப் த தாட்ல அவர் வர்றார். இவங்க காலால் ஓடி வராங்க. இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ராத்திரியே ஓடி வர்றாங்க. ராத்திரியிலே வந்த பாதையிலே திரும்பி வர்றாங்க, வந்து எருசலேமுக்கு வர்றாங்க. நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் ஜெருசலேம். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம எம்மாவுக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே வந்து சொல்லும் பொழுது இயேசுதாமே அவள் மத்தியிலே வருகிறார். அந்த சுபர் வந்து தடையாக இல்லை. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஐன்ஸ்டீன் என்றவர் கண்டுபிடித்திருக்கிறார். ரெண்டு பொருட்கள் வந்து லைட்டனிங் லைட் ஸ்பீடில், ஸ்பீட் ஆஃப் த லைட்டில் ரெண்டு பொருளும் வேகமாக வந்து பொழுது ஒன்றை ஒன்று அது மோதும் பொழுது அது ஒன்று ரெண்டு பொருளும் சேதமடையாது, அந்த பொருளும் சேதமடையாது, அப்படியே அது பாஸ் ஆகிடும். அதான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் என்கிற அமெரிக்க விஞ்ஞானி அந்த தியரியை கண்டுபிடி, அதே போல் ஜீசஸ் வந்து அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மாறி அவர் அவ்வளோ ஸ்பீடாக வருதுனால, ஸ்பீட் ஆஃப் த தாட்டில் வரல, அந்த சுவரில் ஒரு கல் கூட கீழே விழல, ஆனால் அவர் உள்ளே வந்துச்சார். பாருங்க, இப்பொழுது வந்து அவங்களுக்கு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லும் பொழுது என்ன சந்தோஷம். எம்மா ஒரு சீசரோ அதில் சேர்ந்துக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. இதான் இன்றைக்கி ஒரு பெரிய ஜாய். என்ன உலகத்து மக்களுக்கு அது தெரியாது, நம்மளுடைய ஹார்ட்டில் அந்த ஜாய் என்னது? 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்பட்டு இயேசு என்னை சந்தித்தார், என்னுடைய வாழ்க்கையின் முத்திரைகள் வெளிப்பட்டது. என்ன உங்கள் வாழ்க்கையின் முத்திரை? நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? எதற்காக இங்கே இருக்கிறீங்க? நீங்கள் எங்கே போகிறீங்க? இதுதான் உங்கள் வாழ்க்கையின் முத்திரை, உடைக்கப்பட்டிருக்குது. நீ எங்கேருந்து வந்தால் யாருக்காக தெரியுமா? கண்ணதாசன் உங்கள் புலவர் பாட்டு பாடுகிறார், வீடு வரை உறவு அது வந்து சுடுகாடு வரைக்கு என்னதோன்னு சொல்லுவார், அதுக்கு வரைக்கும் யாரோ அப்படின்னு பாட்டு பாடுவார். அதனால் வீடு மனைவி பிள்ளைகள் வீடு மனைவி வீட்டு வரைக்கும் இருப்பாள், மகன் வந்து கொல்லி போடக்கா சுடுகாடு போவான், அதுக்கு பேர் யாரோ அப்படின்னு அவனுக்கு தெரியாது, அந்த மனுஷனுக்கு தெரியாது. அதனால் அவர் அவர் மனசில் இருக்கிறத சொல்கிறார். ஜனங்களுக்கு தெரியாது நம்ம எங்கேருந்து வந்தோம், வேர் யூ கம் ஃப்ரம், ஹல்லேலூயா, எதற்காக இருக்கிறோம். அவன் சொல்லுவான், எல்லாத்தையும் தின்னு அழிக்கைக்கு தான் மனுஷன் பிறந்திருக்காம்மா, மனுஷன் எல்லாமே ஒரு ஜான் வயிற்றுக்கு தான்மா, நம்ம அப்படி இல்லை. நம்ம வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ண முடியாது, சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க முடியாது. கர்த்தர் நம்மை அனுப்பியிருக்கிறார், ஹல்லேலூயா. வார்த்தைக்காக நிற்பமா நிற்கமா என் நிற்பமா பார்ப்பதற்காக ஆண்டவர் நம்மை அனுப்பியிருக்கிறார். நம்மை கொண்டு உள்ள ஒரு பர்பஸ் நிறைவேறதுக்காக அவர் நம்மை அனுப்பியிருக்கிறார். நம்ம எங்கே போகிறோம், நம்முடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன, உங்கள் வாழ்க்கையின் உத்தரவு உடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நமக்கு ஒரு பெரிய ஜாய், எல்லாம் கொஞ்ச நாள் தான் நம்ம மேலே இருக்க போகிறேன். எனக்கு ராப்சரையும் ஃபெய்த் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், இன்னும் கொஞ்ச நாளில் நான் மேலே இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. இதோ கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரையும் சந்திக்க போகிறோம், இயேசுவை சந்திக்க போகிறோம். கர்த்தர் எனக்கு இவ்வளோ காரியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். பாஸ்டர் ஒவ்வொரு மெசேஜ்லையும் நமக்கு சொல்லுகிறார், இதோ அந்த ப்ராமிஸ் எல்லாம் நமக்கு ரிவீல் ஆகும், என்னுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன, என்னுடைய ஃப்யூச்சர் ஹோம் அங்கே எனக்கு இருக்கிறது, அந்த ஹோமுக்கு நான் போக போகிறேன். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறோம். இது நமக்கு ஒரு கிரேட் ஜாய். இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லா சிச்சுவேஷனையும் மாற்றுவார். ப்ரேயர் சேஞ்ச் சிச்சுவேஷன். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஏ கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கிரைஸ்ட் இன் யூ த ஹோப் ஆஃப் த மிஸ்ட்ரி. இதை என்ன சொன்னால், அந்த ரகசியம் என்ன வந்தால், கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே இந்த ரகசியம். ஆமேன். சாத்தான் என்னை மேற்கொள்ள முடியாது. எனக்கு ஆண்டவர் அவிதமான வெளிப்பாட்டை கொடுத்துருக்கிறார். அந்த வெளிப்பாட்டினாலே சாத்தான் என்னை மேற்கொள்ள முடியாது. Allah, revelation of the word of God, no, there is no prevailing power as the revelation of the word of God. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இந்த வெளிப்பாடு இருப்பதில்லை. சாத்தான் என்ன முயற்சி செய்தாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. இது மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், எத்தனை பேர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் முத்திரைகள் உடைக்கப்பட்டிருக்கு. வேற பிரெண்டன் லைஃப்பில் நடந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிட போகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும், பல முறை சொல்லியிருக்கிறேன். அந்த ஜெமீமா ஆண்டியை குறித்து, ஜெமீமா ஆண்டி ஜோம் பண்ணுறாங்க, வாஷ்மேன், துணி துவைக்கிற ஒரு பெண், ஒரு கலர்டு லேடி, அதாவது அவள் ஒரு நீக்ரோ பெண். அமெரிக்காவிலே அவள் ஒரு நதிக்கரையிலே ஒரு சின்ன ஷெட்டில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாள், ஏழை பெண். அவள் என்ன செய்கிறாள்னா, ஜோம் பண்ணுறா, என்னுடைய மகன் ஆண்டவரே, நீர் எனக்கு மகனை தந்திருக்கிறேன், நான் விதவையாக இருக்கிறேன், இந்த மகனுடைய வாழ்க்கையை நான் உமக்கென்று ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஆனாலும் இவன் ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தான், அதான் பேட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தான் குடிக்கிறது, ஸ்மோக்கிங் பண்ணுறது, கஞ்சா யூஸ் பண்ணி வாழ்க்கையை சீர்கட்டு கெட்ட பேர் எடுப்பது. எதனால, பேட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த முதல்ல அந்த பேரண்ட்ஸ் வந்து பேட் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணாங்கன்னா அவன் உட்படுவான். இவங்க பழக விட்டுட்டு பிறகு அதை கட் பண்ணுறது கடினமான காரியம். பேரண்ட்ஸ் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். பிள்ளைகள் எப்படி பழகிறாங்க, பேட் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்குது. அவன் பேட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தான். தாய் நல்ல தாய் தான். ஆனால் என்ன செய்யறால், கடைசியாக அந்த பையன் வந்து வெனீரியல் டிசீஸ், வீடி, பாபத்தினால் வருகிற வியாதி, அந்த வெனீரியல் டிசீஸ்னால் அவன் பாதிக்கப்பட்டு மரித்து கிடக்கிற மரிக்கும் தருவாயில் இருக்கிறான். ஒரு பெரிய பாடி அவன், ஒரே ஒரு மகன். இந்த மாதிரி இருக்கும் பொழுது பிரதர் பெனாம் என்ன செய்வார் என்றால், டெக்சாஸிலிருந்து அவர் திரும்பி வருகிறார். வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது பிளேன் வந்து 37,000 அடி உயரத்தில் பறக்கு, 37,000 feet இன் த ஏர், 37,000 அடி உயரத்தில் பிளேன் பறந்துக்கிட்டு இருக்கு. இப்பொழுது ஏர் ஹோஸ்டஸ் இருக்கான், பிளேனில் ஏர் ஹோஸ்டஸ் இருப்பாங்க. ஏர் ஹோஸ்டஸ் போடணும்னா அழகான பெண்களை தான் ஏர் ஹோஸ்டஸ்க்கு அனுப்புவாங்க. அவங்க ரொம்ப அன்பாக பேசுவாங்க, ஜென்டிலாக பிஹேவ் பண்ணுவாங்க. இல்லை ஏர் ஹோஸ்டஸ் என்ன சொல்கிறாங்க, புயல், பயங்கரமான புயல் வந்திருக்கிறது, அதனால் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது, அதில் பிளேன் வந்து மேற்கொண்டு பறக்க முடியாது, அதை தர இறக்க வேண்டும். பக்கத்தில் மெம்பிஸ் என்றதான ஏரோடம் இருக்கிறது, அங்கே வந்து இறக்க போகிறாங்க. நீங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் தங்கியிருந்து அடுத்த நாள் காலையில் புயல் காற்றுலாம் முடிந்த பிறகு மறுபடியும் பிரயாணம் தொடரும். உங்களுக்கு தங்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்குது, அங்கே ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் ஹோட்டலில் தங்கிட்டு நீங்கள் அடுத்த நாள் வந்து 8:00 கா மார்னிங் வந்து பிளேன் பறப்படும் பொழுது நீங்கள் வந்து ஏறிக்கிடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதே மாதிரி அறிவிப்பு ஏர் ஹோஸ்டஸ் அங்கே கொடுக்குறாங்க. யூ ஹேவ் டு லேண்ட் இன் மெம்பிஸ் என்று சொல்லுகிறாங்க. இப்பொழுது பிரதர் பிரானம் மேனேஜர் நைட்டில் அங்கே தங்கியிருக்கும் பொழுது அவர் சில கடிதங்களை எழுதுகிறார். அது பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் பாக்ஸில், தெருவில் போனால் அங்கே போஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அங்கே வந்து போட்டுடலாம், அங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறது என்பதை அவர் அறிகிறார். அங்கே போயிட்டு அந்த போஸ்ட் பாக்ஸில் அந்த லெட்டரை போட்டுட்டு நம்ம திரும்பி வந்துடலாம், 8 மணிக்கு மறுபடியும் பிளேன் ஏறி நம்ம இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அவர் போகும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு என்ன, நீ போ, தொடர்ந்து கீப் ஆன் வாக்கிங். அந்த வாய்ஸ் என்ன சொல்லுகிறது, கீப் ஆன் வாக்கிங், நீ தொடர்ந்து நட என்று சொல்லுகிறது. இதோ ரோமர் 8:14 என்ன வாசிக்கிறோம், மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இதோ ஆவியானவர் அவரை நடத்துகிறார், கீப் ஆன் வாக்கிங், நீ நடந்து போயிட்டே இரு. அவர் போயிட்டே இருக்கிறார். God had access to him. கர்த்தர் வந்து அவரோடு கூட தொடர்பு கொள்கிறார். He had access to God. அவர் வந்து தேவனோடு தொடர்பு கொள்கிறார், தேவன் அவரோடு தொடர்பு கொள்கிறார். உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அதில் ஒன் ப்ராஃபிட் அங்கே எலஜா ஆபியுடைய ஒன் ப்ராஃபிட் பிரதர் பென்கம், 700 கோடி மக்களில் ஒரே ஒருத்தர் தான் தேவனுடைய ஆவியை பெற்றவர். அவர் இப்பொழுது பிளேனில் இருக்கிறார், 37,000 அடி உயரத்தில் இருக்கிறார். அவர் வந்து இப்பொழுது தரை இறங்க வேண்டும். அங்கே பெருங்காற்றை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தால் அவரை தரை இறங்க வைக்கிறார். பிளேன் தரை இறங்கிறது, அவருக்கும் தேவனுக்கும் இன்விசிபிள் யூனியன் இருக்கிறது, ஒரு தொடர்பு இருக்கிறது, ஒரு ஆக்சஸ் அங்கே இருக்கிறது. இப்பொழுது அவர் வந்து என்ன செய்தால் அவர் பிளேனை பற்றியே மறந்து விட்டார். ஹீ குட் ஃபர்கெட் ஹிஸ் ஃப்ளைட் லெட் பை த ஸ்பிரிட். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டு கொண்டு போயிட்டே இருக்கிறார், நடத்தப்பட்டு இங்கே திரும்ப அங்கே திரும்பன்னு அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்படி இப்போ நடந்து போயிட்டே இருக்கிறார். அந்த நதிக்கரைக்கு அங்கே வருகிறார். அங்கே என்ன சொல்றால் ஒரு அம்மா அங்கே வந்து கேட்டில் நிற்கிறாங்க. இங்கே ஜென்ஸினுடைய ஷேட்டை வந்து தலையில் கட்டியிருக்காங்களாம் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஜென்ஸ் ஷேட்டை போடலை, தலையில் கட்டியிருக்காங்க, ஏன்னா பனி பெய்யுது. அவங்க கேட்டு இல்லை நின்று அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம், தலை பனியில் நனையுது, எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பிரதர் பென்காம் என்ன செய்கிறாருனால் அவர் ரெட் கலர் அங்கே தொப்பியை வச்சு வர்றாரு. அவர் வந்து என்ன சொல்லிருந்தால் அப்படி வரும் பொழுது, குட் மார்னிங் பாஸ்டர் பார்சன், அங்கே அவங்க வந்து பார்சன் சொல்கிறாங்க நீக்ரோ லாங்குவேஜ், குட் மார்னிங் பார்சன் என்று சொல்லும் பொழுது, என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் என்னை எப்போதுமாவது கேள்விப்பட்டீங்களா, நான் பிரதர் பென்காம் என்று சொல்லும் பொழுது உங்களை பற்றி கேள்விப்படலை. என்ன என்னை பற்றி நிறைய பேர் அறிஞ்சிருக்காங்களா, நீங்கள் கேள்விப்படலையா? கர்த்தருடைய தூதனானவர் என்னை சந்தித்தார், எனக்கு அந்த ஹீலிங் கிஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லும் பொழுது, தெரியாது நான் இன்றைக்கி சொப்பனம் கண்டேன், 4 மணிலேருந்து நான் இந்த கேட் பக்கத்தில் நிற்கிறேன். ஆண்டவரே, சூனமியாளுக்கு எப்படி ஒரு மகனை கொடுத்தீரோ அதே போல் எனக்கு ஒரு மகனை கொடுத்தி, இப்பொழுது அவன் மரண தருவாயில் இருக்கிறான். அந்த சூனமியாள் 2 ராஜாக்கள் 4 அதிகாரத்தில் இதோ அவளுக்கு அங்கே எலிசா தீர்க்கதரிசி எலியாவின் ஆவியுடைய அந்த தீர்க்கதரிசி வரும் பொழுது அந்த பையன் உயிரோடு வந்தான். என்னுடைய தீர்க்கதரிசி யார், எலியாவின் ஆவியுடைய தீர்க்கதரிசி யார், எனக்கு நீ அதை காண்பி என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொப்பனத்தை சொல்லார், நீ கேட் பக்கத்தில் போய் நில். இதோ அவர் கவ்பாய் கேட் வச்சு கொண்டு வருவார். கவ்பாய்னா கேட்னா பெருசாக இருக்கும், அதை கொண்டு வர அவருடைய சூட்கேஸ், ப்ரௌன் சூட்கேஸ் அங்கே இருக்கிறது, அதை அவர் டேபிளில் இருக்கிறத பார்க்குறார். அவள் வந்து சொப்பனத்தில் பார்க்குறார், நீ அங்கே போய் நில்லுன்னு சொல்லும் பொழுது அங்கே நிற்கும் பொழுது பிரதர் பென்காம் அங்கே வருகிறார். அவர் பாட்டை வந்து ஹம்மிங் பண்ணிக்கிட்டே வர்றார், ஆவிக்குரிய பாடலை இப்படி பாடிக்கிட்டே வர்றார். அப்படி ஹம்மிங் பண்ணிக்கிட்டே அவர் அந்த பென்டெகோஸ்டல் சாங்கை அப்படி படித்து கொண்டு வருகிறார். இந்த அம்மா இங்கே வந்து அவர் வந்து அந்த அம்மா வந்து அவரை வந்து குட் மார்னிங் பார்சன் சொல்லும் பொழுது, ஹவ் டு யூ ஆன்டி என்று சொன்னாங்க. நீங்கள் எப்படி எனக்கு பார்சன்னு தெரியும், இதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று அந்த அம்மா சொல்கிறாங்க. சுனமி டூமேனை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, நான் தான் அந்த சுனமி டூமேன், நானும் அந்த சுனமிட்டு விடோவாக இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் ஒரு குமாரனை கொடுத்தார், இப்பொழுது என்ன சென்றால் அவன் வியாதியில் இருக்கிறான். நான் ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் எப்படி சொப்பனத்தை கொடுத்தார் என்று சொல்லுகிறாள். ஹல்லேலூயா, ஆண்டவர் அவளுக்கு சொப்பனத்தை கொடுத்து 37,000 அடி உயரத்தில் அங்கே பறந்து கொண்டிருக்க தீர்க்கதரிசியை கீழே இறக்கிறார். ஹல்லேலூயா, ஜபத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குன்னு பாருங்க. மணவாட்டி அவள் மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறாள். We are the bride. Amen. Their faith could pull the prophet. அவளுடைய விசுவாசமானது அந்த தீர்க்க தரிசியை இழுத்தது. அவள் இப்பொழுது என்னன்னா, அநேக ஃபால்ஸ் ப்ராஃபெட் இருக்கிறாங்க. அதான் அங்கே ஜப கோபுரம் இருக்கு, அங்கே ஜப அங்கே போய் ஜோம் பண்ணான்னா எத்தனையோ ஃபால்ஸ் ப்ராஃபெட் இருக்கிறாங்க. இந்த பெந்தகோசக்காரங்க ஏதாவது சோமலன்னா அந்த ஃபால்ஸ் ப்ராஃபெட் கிட்ட போவாங்க. ஆனால் பெண்ணா அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற இந்த பெந்தகோச தீர்க்க தரிசிகள் இருக்கிறாள், பொய் தீர்க்க தரிசிகள். ஆண்டவர் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன், பெரிய ஆடம்பர வாழ்க்கை வாழுவாங்க. அவங்க மற்றவங்களுக்காக ஊக்கமாக ஜெபிப்பாங்க, அழுதுகிட்டு ஜெபிப்பாங்க. இந்த நேரத்தில் இப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் மாய்மால நடிப்பு, ஃபால்ஸ் ப்ராஃபிட். பெந்தேகோசில் நிறைய ஃபால்ஸ் ப்ராஃபிட் இருக்கிறாங்க. இதோ இவர் உண்மையான தீர்க்க தரிசி. ஹல்லேலூயா. அதெல்லாம் அந்த உண்மையான தீர்க்க தரிசி அந்த எலஜா ப்ராஃபிட் எங்கே இருக்கிறார்னே ஆண்டவருக்கு தெரியும். அவர் பிளேனில் இருக்கிறார். அதனால் இந்த அம்மாவுடைய ஜெபமானது, இவளுடைய ஃபெய்த்தானது அந்த ப்ராஃபிட்டு. ஷி வாண்டட் த காட் சென்ட் த ப்ராஃபிட் ஃபார் த ஏஜ். இந்த காலத்துக்குரிய தீர்க்க தரிசி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்க தரிசி, அவரை அனுப்ப வேண்டும் என்று அங்கே ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த தீர்க்க தரிசியை அங்கே காட்சியிலே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நீ வந்து நடந்து போயிட்டே இருன்னு சொல்கிறார். அவர் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது அந்த அம்மா இன்வைட் பண்ணுறாங்க. சி ரெப்ரசன்ட் எ பிரைட் இன் த லாஸ்ட் டே வித் த ஃபெய்த் ஆஃப் ரெசரக்ஷன். அவளுக்கு உயிர்த்தெழுதலின் விசுவாசம் இருக்கிறது. அவள் பிரைடுக்கு அடையாளமாக இருக்கிறாள். அவளுடைய ஜெபமானது தீர்க்க தரிசியை இழுத்தது. அவர் வீட்டில் போய் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த வீட்டில் காட் பிளஸ் யூன்னு போட்டிருக்கு, காட் பிளஸ் அவர் ஹோம்னு போட்டிருக்கு. அரண்மனையை விட நான் அரண்மனைக்கு போயிருக்கிறேன், ராஜாக்குடைய அரண்மனைக்கு போயிருக்கேன், பெரிய பெரிய பணக்காரங்க மாளிகைக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு அலங்காரம், இங்கே இருக்கிற ஒரு பிரசன்ஸ் வந்து எங்கேயுமே இல்லைங்கிறார். 25 வருஷத்துக்கு முன்னதாக நான் வந்து பட்டாபிராமில் ஒரு விசுவாசி வீட்டை சந்தித்தேன். அவங்க வீடு வந்து சிமெண்ட் தரக்கூட கிடையாது, மேலே சீலிங் கிடையாது, ஓலை தான் போட்டிருக்கு, பனைமரத்து ஓலை தான் இருக்குது பட்டாபிராமில். இன்னும் என்னால் மறக்க முடியல. அந்த சிஸ்டர் என்ன செய்கிறாங்க, அவங்க இன்றைக்கும் பிலிவர் தான், நம்ம மெசேஜை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க வந்து சாணியை வச்சு வீட்டை மொழியிருக்காங்க, வீட்டு முன்னால் முத்தத்துலேயும் சாணியை வச்சு மொழியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற சுகாதாரம், அங்கே இருக்கிற நீட்டு வந்து எந்த வீட்லையும் நான் பார்க்கல. கிரானைட் போட்ட வீட்டில் கூட அப்படி இருக்குல்ல, அவ்வளோ அழகாக வச்சுருக்கிறாங்க. அதே போல் இந்த சுனமிட் உமன் வந்து வீட்டை அப்படி வச்சுருக்கிறாங்க, ஒரு பெண் அப்படி தான் வைக்கணும். அதனால் அங்கே பார்க்கும் பொழுது எந்த ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டில் கூட அந்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறார். அவர் அவ்விதமாக அங்கே போயிட்டு என்ன சென்றால், அங்கே அந்த பையனை பார்க்கும் பொழுது அந்த பையன் உளறிட்டு இருக்கான். 6 அடி உயரம், ரொம்ப வளர்த்தியானவன், வீடி பாவத்தில் தன் வாழ்க்கையை செலவழித்து வெனீரியல் டிசீஸை எழுத்து வச்சிருக்கிறான். அவங்க அம்மா ஒரு சபை போல் சபைக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஜெபம் பண்ணுறாங்க. இங்கே ப்ராஃபட் மெசஞ்சர் ஆஃப் த ஹவர் அங்கே வந்து விட்டார், அந்த வீட்டுக்குள்ளே வந்து விட்டார். ஹல்லேலூயா. அவன் காலை பிடிச்சு பார்க்குறா, கால் குளிந்து கிடக்கு. குளிந்து கிடந்தா என்ன அர்த்தம், சாவு நெருங்கி விட்டதுன்னு அர்த்தம். த பாய் வாஸ் கோயிங் டு ஹேவ் அன் ஈஸ்டர். இப்பொழுது அந்த பாய்க்கு ஈஸ்டர் வரப்போகுது. ஹல்லேலூயா. அந்த அம்மா ஜெபம் பண்ணுறாங்க, ரொம்ப அருமையாக ஜெபம் பண்ணுறாங்க. பின்பு இவர் ஜெபம் பண்ணுறாரு, ஃபாதர் யூ லெட் மீ டவுன் ஹியர், இட் பாஸ் மை ஃப்ளைட் டைம். இப்பொழுது என்னுடைய ஃப்ளைட்டு போயிருக்கும், 8 மணி தாண்டி விட்டது. லார்ட் ஐ ஆம் ஒபீடியன்ட் டு யூ அண்ட் திஸ் பாய் யூ ஹாவ் ஹிம் அண்டர் கன்சிடரேஷன். லார்ட் ஐ ப்ரே யூ பிரிங் ஹிம் அவுட் ஆஃப் திஸ் கண்டிஷன். இந்த மாதிரி சூழலிருந்து இவனை விடுவிப்பீராக, நீர் தான் என்னை கொண்டிருக்கிறீர், அதனால் இவனை விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது அவன் உளறுகிறான், மாமா இட் இஸ் டாக் த சி. நடுக்கடலிலே அவன் சயணித்திருப்பதை படுத்து கிடப்பது போல உணர்கிறான், எல்லாம் இருளாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். அதன் பின்பு இவர் ஜெபித்த பிறகு, மாமா எ நியூ டே இஸ் டானிங் ஃபார் மீ. அம்மா வந்து இப்பொழுது ஒரு புது நாள் பிறப்பது போல இருக்கிறது. ஆல் த டார்க்னஸ் இஸ் பீயிங் செப்பரேட்டட், எல்லா இருளும் நீங்கிவிட்டது. ஹல்லேலூயா. மாமா ஐ எம் கம்மிங் அவுட். அம்மா அம்மா நான் வெளியே வருகிறேன்
என்று சொல்லும் பொழுது அவனுக்கு அது நியூ டே, ஹல்லேலூயா. அவனுக்கு அது ஈஸ்டர் டே, ஹல்லேலூயா. பாருங்க, பிரதப்பெண்ணா உடனே என்ன சொன்னால், அவர் போகிறார், போகும்பொழுது ஒரு கேப்பை பிடிச்சு போகிறார். இப்போ வந்து பிளைன் புறப்பட ஆயத்தமாக இருக்கிறது. இவருக்காக ஆண்டவர் பிளைனை கூட ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எதுவுமே இவருக்கு பாதிப்பு இல்லை. நம்ம ஆவியினாலே நடத்தப்பட்டதால் நமக்கு எந்த காரியம் தடப்பட்டு போகாது. நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் எந்த காரியம் தடப்பட்டு போகாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் வராது. இப்பொழுது அவருடைய விசுவாசம், அந்த ஜெமீமா ஆன்டினுடைய விசுவாசம் வந்து இங்கே அவளை பெரா ப்ராஃபட்டை காட்சியில் கொண்டது. ப்ராஃபட் வந்து அவனுடைய வாழ்க்கையில் இருக்க டார்க்னஸ், அவனுடைய சீக்னஸ், அவனுடைய டெத் எல்லாத்தையுமே அவரால் இருந்து அவனை விடுவிக்கிறார். அவனுக்கு உயிர்ப்பிக்கப்படுகிறான். ஆமென். த நியூ லைஃப் இன் த எய்த் டே, எட்டாவது நாளில் அவனுக்கு புதிய ஜீவன் அங்கே வருகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்படுவது. இதுதான் நியூ டே. ஹல்லேலூயா. அவனுக்கு இது நியூ டே. அந்த டார்க்னஸ், அவனை சுற்றி இருந்த எல்லா டார்க்னஸ், மரண இருள், வியாதி இருள் எல்லாம் நீங்கி போய்விட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இருக்கிறீங்க. அவன் ஒரு ப்ராஃபட்டை காட்சியிலே கொண்டு வந்திருக்கிறார். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி நமக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. வார்த்தையின் மேல் இருக்கிற முத்திரை உடைக்கப்பட்டது. நம்முடைய முத்திரையும் உடைக்கப்பட்டது. நம்ம எங்கே இருந்து வந்தோம், எதற்காக இருக்கிறோம், எங்கே போகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்படுவது. அந்த நிச்சயம் இருக்கும். நிச்சயத்தோடு ஓடுகிறோம் இந்த நிலையில்லாத உலகத்திலே, இந்த மாயான உலகத்திலே ஒரு நிச்சயத்தோடு நம்ம ஓடுகிறோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்பட்டது. அவர் இறங்கி வந்து உடைத்து விட்டார். ஹல்லேலூயா. முதல்ல இயேசு கிறிஸ்து வார்த்தையின் மேல் இருக்கிற முத்திரையை உடைத்தார். பின்பு அவங்க லைஃப்பில் வந்து அவங்களுடைய கண்களை திறந்தார். அவங்க வாழ்க்கையில் இருக்க முத்திரை உடைக்கப்படும் பொழுது, அப்பத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது கண்கள் திறக்கப்பட்டது. ஒரே சந்தோஷம் வந்தது. ஹல்லேலூயா. எதை பற்றியுமே அவங்க சிந்திக்கலை, எதை பற்றியுமே மனசில் போட்டு குழப்பிக்கிடலை. அந்த சந்தோஷம் அவங்கள நிரப்பி விட்டது. ஹல்லேலூயா. இப்பொழுது 3 மாதத்துக்கு பிறகு பிறகு பெண்ணான் ட்ரெயினில் போயிட்டுருக்கிறேன். அந்த மெம்பிஸ் என்ற இடத்துல வந்து ட்ரெயின் நிற்குது. இவர் போயிட்டு என்ன சேர்ந்தால் சில ஸ்நாக்ஸை வாங்கலான்னு சொல்லி அந்த கடையில் போய் ஸ்நாக்ஸை வாங்கிட்டு இருக்கிறார். வாங்கும் பொழுது ஒருத்தன் வந்து என்ன செய்கிறான் என்றால், அவன் வந்து குட் மார்னிங் பார்சன் சொல்லுகிறான். அது அவன் சொல்லுகிறான், நீங்கள் வந்து நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியலையே. நான் தான், நீங்கள் வந்து ஒரு நாள் எனக்கு வந்து ஜோ பண்ணிங்களா, ஆண்டவர் பிளேனை ஸ்டாப் பண்ணி கொண்டு வந்தார்ல, அந்த பையன் நான் தான். ஓ எஸ் பார்சன் பிரன்ஹாம், ஐ ஆம் நாட் ஜஸ்ட் ஹீல்டு, நான் வந்து சுகமாக்கப்பட்டது மட்டுமல்ல, ஐ ஆம் சேவ்டு, நான் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ரிமெம்பர் ஒன் டைம் வென் தட் பிளேஸ் வாஸ் கிரவுண்ட் இன் மெம்பிஸ், யூ கம் டவுன் அண்ட் ப்ரே ஃபார் தட் சிக் பாய். அந்த பையனுக்கு ஜோம் பண்ணிங்களா? அது நான் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதர் பெனாம் மேனேஜர் அவனை அணைத்து கொள்கிறார். அவர் என்னங்க சொல்லப்பட்டிருக்குது என்றால், அந்த ஹக் ஈச் அதர், ரெண்டு பேரும் ஹக் கட்டி பிடித்து கொண்டார். ஹல்லேலூயா. பாருங்கள், அவருக்கு சந்தோஷம். அந்த பையன் வந்து இப்போ நல்ல ஹெல்த்தாக இருக்கிறான். அவன் ரெட் கேப் வைத்திருக்கிறான். ரெட் வந்து ரிடெம்ஷனுக்கு அடையாளம். அவன் அவர் கட்டி பிடித்து கொள்கிறார். அதெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஹக் ஈச் அதர், தே ஹக் ஈச் அதர். பெண்ணாம அவனை கட்டி பிடிச்சா என்ன ஆயிருக்கும்? ஏற்கனவே அவன் ரசிக்கப்பட்டுட்டான், சுகம் கிடைச்சது, அவன் சேவ்டு ஆகிவிட்டான். இப்பொழுது பெண்ணாம பார்த்து அவர் கட்டி பிடிச்சான் என்றால் அவனுக்கு சார்ஜ் ஆயிருக்கும். ஹல்லேலூயா. பெண்ணாமுக்குள்ள இருந்த அந்த இது வந்து, அந்த ஃபயர் வந்து, அது வந்து அந்த எலக்ட்ரிக் அந்த கரண்ட் வந்து இப்போ அவனுக்கு சார்ஜ் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டான். அவனை வந்து அவருமாக அணைக்கும் பொழுது அவனுக்கு சார்ஜ் கிடைச்ச மாதிரி, பேட்டரியில் சார்ஜ் வந்த மாதிரி, ஃபுல் பவர் அவனுக்கு வந்த மாதிரி, லைஃப் அவ்வளோ சார்ஜ் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? இதுதான் இன்னைக்கு 7வது முத்திரை. இயேசு இறங்கி வந்திருக்கிறார். இதோ நம்மை அவர் சந்தித்திருக்கிறார். நமக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதோ அவர் நம்மை நம்மோடு இணைத்து கொண்டார். இணைத்து கொள்ளும் பொழுது என்னது? சார்ஜ் வந்து, இந்த மெசேஜோடு நீங்கள் வார்த்தையோடு இணைக்கப்படும் பொழுது உங்களுக்கு சார்ஜ் அதிகமாயிட்டு ஃபுல் பவராக நீங்கள் பிரகாசிக்கிறீங்க. பேட்டரி லோவாக இருந்தால் அது ஃபுல் பவர் இருக்கு. டார்ச்சில் பேட்டரி பவர் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல பிரைட்டாக இருக்கும். இப்போ உங்கள் லைஃப் ரொம்ப பிரைட்டாக மாறிடுச்சு. நீங்கள் எப்பொழுதெல்லாம் அங்கே வார்த்தையை கேட்க வரீங்களோ, நீங்கள் சார்ஜ் ஆகிறீங்க, உங்கள் லைஃப் வந்து பிரைட் ஆகுது, உங்கள் லைஃப் வந்து சுமூகமாக போகுது. கர்த்தர் நம்மை அவிதமாக ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு முறை வரும்பொழுது நம்ம சார்ஜ் ஆகிறோம். இந்த வார்த்தை நமக்கு ஒரு சார்ஜை கொடுக்குறது. நம்ம டயர்ட்னஸ் எல்லா சோர்வுகளும் நீங்கி நம்ம புது பலனோடு இந்த இடத்த விட்டு நம்ம செல்கிறோம். ஆமேன். நம்மளாம் ஜெபிக்கலாம். மாவு சீசர்களுக்கு ஆண்டவர் கண்களை திறந்த பொழுது அவங்கள லைஃப் சார்ஜ் ஆகிவிட்டது. ஓடி வர்றாங்க. அவனுடைய வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்பட்டது. இயேசு முத்திரையில் திறந்து தேவரேசத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நாம் இப்பொழுது அந்த ஸ்டேஜில் வந்திருக்கிறோம், அந்த டைமில் வந்திருக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் மத்தியில் வந்து உங்களுக்கு சமாதானம். ஆண்டவர் விதமான ஒரு ஸ்டேஜில், அவருமான ஒரு பீரியடில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறபடினாலே கத்திற்கு நம்ம எல்லாரும் சோத்திரங்களை இறடுவோம். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம். நேசர் என்னை அன்பலிழுத்த பாசமாயவரோடு இணைத்தார். நேசர் என்னை பாசமாயவரோடு மாதிரி மாபெரும் நன்றி அன்பு இயேசுவின் அன்பு எந்தன் பாவத்தை அந்த அன்பை நான் அன்பை
எங்களை நேசிக்கிற பல்லக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக சோத்திரம். சுவாபனங்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லி ஈஸ்டர் டே என்று அவர்கள் செய்யும் பொழுது அவங்களுடைய கண்கள் இன்னும் மறைக்கப்பட்டிருக்கு. நீர் அவங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை, எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கீங்க. எலெக்டட் பீப்புளுக்கு மட்டும் வெளிப்படுத்தியிருக்கீங்க. பர்சனலாக ஒவ்வொரு தனிப்பட்ட அந்த அப்பாயிண்டட் டைமில் வெளிப்படுது. எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கீங்க. இப்பொழுது எங்களை ஒன்று சேர்த்துருக்கிறீங்க. நாங்கள் ஃபுல்னஸாக வேர்ல்டில் ஒன்று சேர்ந்துருக்குறோம். இந்த சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருக்குது. உலகம் அறிய முடியாத, உலகம் பெற்றுக்கொள்ளாத இந்த ஆண்டவரே ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது. எங்களுக்கு அவிதமான ஒரு சந்தோஷத்தை, நித்திய சந்தோஷத்தை நீர் தந்திருக்கிறீர். நித்திய மகிழ்ச்சியை தந்திருக்கிறீர். ஒரு நாளிலே நாங்கள் உம்மை முகமாய் காண்போம் என்று அறிந்திருக்கிறோம். அந்த நாள் நெருங்கிவிட்டது. நாங்கள் 7.5 மைல் நடந்து முடித்தாச்சு. நாங்கள் எம்மாவு என்ற இடத்துல வந்திருக்கிறோம். இப்பொழுது உம்மை சந்திக்க வேண்டிய நேரம். கர்த்தாவே, நாங்கள் எருசலேமுக்கு திரும்பி போக வேண்டிய நேரம். எங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷனை அடைய வேண்டும். கர்த்தாவே, நீர்தாமே அவிதமாக ஆண்டவரே இன்றைக்கு வார்த்தையிலே மறைந்திருந்த கிறிஸ்து இன்றைக்கு அவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அது பர்சனலாக வெளிப்படுத்துகிறீர். உலகம் அதை அறியவில்லை, சாதனங்கள் அதை அறியவில்லை. எங்களை நீ தெரிந்து கொண்டதுக்காக சொல்கிறோம். இந்த வார்த்தையோடு இணைக்கப்படும் பொழுது எங்களுடைய லைஃப்பில் இருக்க இருள் நீங்குகிறது. எங்களுக்கு நீ சந்தோஷத்தை கொடு. நாங்கள் சார்ஜ் ஆகிறோம். நாங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த உலகத்திலே வாழுவதற்கு வேண்டிய வல்லமையை தருகிறேன். சூழ்நிலைகளை, சவால்களை சந்திக்க, வாழ்க்கையில் வருகிற சவால்களை சந்திக்கும்படியான பலத்தை தருகிறேன். அந்த ஸ்ட்ரென்த் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் இந்த வெளிப்பாட்டினாலே பிசாசை ஜெயிக்க, எல்லா வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழலையும் ஜெயிக்கத்தக்கதாக, ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாக, கிருபையின் மேல் கிருபை பெற நீர் அனைவரையும் ஆசீர்வதியின் ராத்திரியில் எங்களோடு கூட இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
தாரே
கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.